சகோதரன் நெவில் கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்றிரவு சபைக்கு வந்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. லேசாக தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. இன்று காலையில் இன்றதொரு செய்தியை கொடுத்தேன். அது இங்கேயே கொடுக்கப்பட்டபடினால் நான் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறேன். அதை கொண்டு வந்ததில் நானே அந்த செய்தியை அனுபவித்தேன். நீங்கள் அதை கேட்டதில் அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இதை மறந்துவிட வேண்டாம். எப்பொழுதும் இதை நினைவு கூறுங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரனை கட்டுவது இப்படிப்பட்ட காரியங்கள் தான். பாருங்கள், முதலாவது விசுவாசம், அதற்கு பிறகுதான் வல்லமை. இப்பொழுது நினைவிருக்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியினால் நடந்து கொண்டிருந்தால் ஒழிய பரிசுத்த ஆவியானவரால் கட்டடத்தை மூட முடியாது. புரிகின்றதா? நீங்கள் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், அந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியும். பாருங்கள், அந்த காரியங்கள் தான். இப்பொழுது அதை மறந்துவிட வேண்டாம். இங்கே இருக்கின்ற முதலாவது காரியம் விசுவாசம். கிறிஸ்துவின் சரீரத்தின் பரிபூர்ண வளர்ச்சி வெளிப்படுமட்டாய் வல்லமை, அறிவு முதலானவைகள் அதனோடு கூட்டப்படுகிறது. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் வந்து அதை ஒரே சரீரமாய் முத்தரிக்கிறது. காரியங்கள் எல்லாம் இருந்தாக வேண்டும். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், அவர்களுடைய கனிகளால் அவர்கள் அறியப்படுவார்கள். பாருங்கள், கனி, உங்களில் கனி கொடுக்கத்தக்கதாக இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருந்தால்தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். லௌகீகம், தேவ பக்தி இல்லாமை முதலானவைகளின் ஸ்தானத்தை இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் எல்லா அவிசுவாசமும் துரத்தப்படுகிறது. அதற்கு பின்னர் எல்லா உலகத்தின் காரியங்களும் கடந்து போகிறது. அதற்கு பின்னர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது சிருஷ்டியை தவிர வேறொன்றும் மிஞ்சி இருக்காது. பின்னர் எபேசியர் 4:30 கூறுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இதை நீங்கள் மறக்க கூடாது. இதை உங்கள் சிந்தையில் வைத்துக் கொண்டு இந்த காரியங்கள் யாவற்றையும் முதலாவதாக எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவிதான் முத்திரையாய் இருக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ளாக நம்மை முத்திரிக்கும் மூடியாய் இருக்கிறது. சரிதானே? சிகாகோவில் உள்ள சகோதரி லிட்டில் அவர்களுக்காக நம்மிடம் ஒரு வேண்டுகோள் வந்திருக்கிறது. சகோதரி லிட்டில் அவர்களின் கணவர் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்கி மரண தருவாயில் படுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிறிய சகோதரி எடித் ரைட், அவளை அதிக நாட்களாக நாம் அறிவோம். அவள் மிக மிக மோசமான நிலைமையில் இன்று வீட்டில் இருக்கிறாள். நாம் எல்லாருமாக இந்த வேண்டுகோளுக்காக இணைந்து ஜெபிக்க முடியும். இதை சபையில் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். இப்பொழுது நாம் ஒரு நிமிஷம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். எங்களுடைய வெளியேற பெற்ற பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒன்று கூடி இந்த வேண்டுதல்களுக்காக தெய்வீக இரக்கங்களை நாங்கள் கேட்கிறோம். சகோதரன் நெட்டில் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்கி மரண தருவாயில் இருக்கிறார். தேவன் அவருக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய படுக்கையின் பக்கத்தில் இருந்து அவரை திரும்ப எங்களிடத்தில் கொண்டு வருவாராக. அங்கே இருக்கின்ற சிறிய சகோதரி எடித் ரைட்டின் படுக்கையின் பக்கத்தில் இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் தாமே இருந்து சுகத்தை அவளுக்கு திரும்ப அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் பிதாவே, இந்த காரியங்களை எல்லாம் நீர் வாக்களித்திருக்கிறீர். நாங்களும் அதை விசுவாசிக்கிறோம். இன்று காலையில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தது போல தூரம் என்பது உமக்கு ஒரு பொருட்டல்ல. உலகத்தின் ஒரு மகத்தான பகுதியாய் நீர் இருப்பது போன்றே அந்த இன்னொரு பகுதியாயும் நீர் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் சர்வ வியாபியாயும் சர்வ ஞானியாயும் சர்வ வல்லமை உள்ளவராயும் இருக்கிறீர். இந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலளிப்பீர் என்று பிதாவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஆமேன். இன்றிரவு இங்கிருப்பதற்காகவும் கூட நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறோம். மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது என்று நான் அறிவேன். தொடர்ந்து 3 கூட்டங்கள் இருக்கின்றன. உங்களில் சிலர் இன்றிரவில் இருந்து நாளை காலைக்குள்ளாக 500 மைல்கள் காரோட்டி செல்ல வேண்டியுள்ளதை நான் அறிவேன். நாளை கழித்து புறப்படும் போது நான் சுமார் 1400 மைல்கள் காரோட்டி செல்ல வேண்டும். ஆகவே உங்கள் யாவருக்கும் இது ஒரு மகத்தான நேரமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை சந்தித்தது எனக்கு மிகவும் மகத்தான நேரமாய் இருந்தது. நாம் கேட்டுக்கொண்டே ஒரே ஒரு காரியம் தான் இருக்கின்றது. இடமில்லாத காரணத்தால் அநேகரை திரும்பி போக வேண்டியதாயிற்று. நாம் அதிகமான பேரை திட்டுகளில் கொண்டு வந்து நெருக்க முடியாது. ஏனென்றால் தீயணைப்பு அதிகாரி அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நாங்கள் சற்று பெரியதான சபைக்காக முயற்சிக்கிறோம். அந்த கட்டிடத்திற்குள் போவோமானால் ஜனங்களுக்கு உட்கார இடம் உண்டாயிருக்கும். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இந்த ஜெப கூடாரத்துக்குள் உங்களை வரவேற்கிறோம். இங்கே எங்களுக்கு எந்த கோட்பாடும் இல்லை, கிறிஸ்து மட்டுமே. எந்த நியமும் இல்லை, அன்பு மட்டுமே. எந்த புத்தகமும் அல்ல, வேதம் மட்டுமே. சகோதரன் ஆர்மன் நெவில் இங்கே நம்முடைய போதகராயிருக்கிறார். எல்லா ஸ்தாபனங்களைச் சேர்ந்த ஜெப கூடாரமாய் இங்கே அநேக ஜனங்கள் எங்கள் சபையாராய் கூடி வருகிறார்கள். நீங்கள் வந்து உங்கள் சொந்த மனசாட்சி கட்டளை இடுகிறபடியே தேவனை தொழுது கொள்ளலாம். உங்களை எப்போதும் நாங்கள் சந்தோஷமாய் வரவேற்கிறோம். ஆகவே உங்களால் முடிந்தபோது இங்கே நீங்கள் வரலாம். உங்களை வரவேற்க சந்தோஷமாயுள்ளோம். இப்பொழுது அடுத்த முறை எனக்கு தெரிந்த மட்டில் சபை கட்டிடம் கட்டி முடிந்த பிறகுதான் நான் மீண்டுமாய் உங்களோடு இருப்பேன். அதற்கு பின்னர் சபை காலங்களை அடுத்து நான் 7 முத்திரைகளை குறித்து பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடைசி 7 முத்திரைகளை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அநேக முறைகள் வியாதியஸ்தரும் அவரிபடுவோரும் வருகிறார்கள். இந்த கூட்டங்களின் போது தரிசனங்கள் அவசியமாயிருக்கிறது. ஜனங்கள் விசேஷ பேட்டிகளுக்காக வருகிறார்கள். நான் அதற்குள்ளாக போன பின்னர் அவர்களிடையே எனக்கு வித்தியாசங்கள் வருகிறதே இல்லை, உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு பேசுவது என்பது எனக்கு கடினமான காரியம் என்று அதை குறித்து யாவருக்கும் தெரியும். நம்முடைய சுகமளிக்கும் ஆராதனைகளில் சகோதரன் பாக்ஸ்டர் அல்லது வேறு யாராவது தான் வழக்கமாக பேசுவார்கள். நான் வியாதிகளுக்காக ஜெபிக்க மட்டும் எழுந்து வருவேன், ஏனென்றால் அது சற்று கடினமானது. சில நிமிஷங்கள் நான் சில பேருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு பின்னர் வேறு ஏதோ விதமாக ஒரு குழந்தை பிறந்து முதுகில் ஏதோ காரியத்துடன் அந்த குழந்தையை நான் சந்தித்தேன். வெளியே வரும்போது நான் அந்த பிள்ளை ஒரு கேஸ்டில் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த குழந்தை அங்கவீனமாய் இருக்க வேண்டியதே இல்லை, அது சுகமடைய போகின்றது. அது நிச்சயம், அது எனக்கு தெரியும். அதை குறித்து நான் நிச்சயமாயிருக்கிறேன். ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்தை உடையவர்களாய் தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு அந்நியராய் இருக்கிறீர்கள். உங்களில் அநேகர் ஊழியக்கார் முதலாய் இருக்கிறீர்கள். நான் சரியாய் சொல்லுகிறேன் நினைக்கிறேன். இது சகோதரன் கிரேஸ், சரிதானே? சகோதரன் கிரேஸ், உம்மிடத்தில் எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. அந்த பிரதிஷ்டையின் போது அங்கே நான் வராமைக்காக மன்னிக்கவும். ஒரு கால் வார விடுமுறை கூட்டத்துக்கு நான் அங்கே வரலாம், அதுவும் நன்றாக இருக்கும். சரியா? அது ப்ளூமிங்டனில். நீ சுகமாக இருக்கின்றீரா? இங்க இருக்கின்ற சகோதரர்கள் அநேகர் ஊழியக்காரர்கள் என்று நினைக்கிறேன். சரியா? நீர் ஒரு ஊழியக்காரனா? ஆமையா. கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இந்த கட்டிடத்தில் எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை நான் காணட்டும். அது மிகவும் அருமையாயிருக்கிறது. நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறோம். என்றென்றைக்குமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர்களில் சிலர் இங்கிருந்து ஜார்ஜியாவுக்கும் டென்னசிக்கும் நியூயார்க்குக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் இன்றிரவிலிருந்து போக துவங்குவார்கள். ஆகையினால் இன்றிரவு நாம் சீக்கிரமாக கூட்டத்தை முடித்து வெளியேறுவோம். வீதியில் ஜாக்கிரதையாக காரோட்டி செல்லுங்கள். உங்களுக்கு நித்திரை மயக்கமாயிருந்தால், உங்களுக்கு ஒரு விடுதியில் போய் தங்க விருப்பமில்லை என்றால், சாலையின் ஓரத்தில் போய் வண்டியை நிறுத்தி தெளிவு வருமட்டாய் உறங்கி பின்னர் புறப்படுங்கள். அந்த விதமாகத்தான் நான் வழக்கமாக செய்வேன். பாருங்கள், சாலையின் ஓரத்துக்கு போய் அங்கே தூங்குங்கள். தூக்க மயக்கமாய் இருக்கும் போது கார் ஓட்ட வேண்டாம், அது ஒரு தவறான காரியம். நினைவிருக்கட்டும், நீங்கள் அல்ல, அது அடுத்தவனை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியவளாயிருக்கும். புரிகின்றதா? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும், அவன் எங்கே போகிறான் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் அந்த அடுத்தவனை கவனித்தாக வேண்டும். ஆகையினால் அதை கவனிக்க நீங்கள் எல்லா நேரத்திலும் கவனமாய் இருக்க நிச்சயம் உள்ளவளாயிருங்கள். இப்பொழுது பரிசுத்த யோவான் புத்தகத்திலிருந்து இன்றிரவு ஒரு பகுதி வேத வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்கிறதும் குறிப்பு காட்டுகிறதுமான இந்த சிறிய வேதாகம வார்த்தைகள் நாம் என்ன கூற முயற்சிக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறதாயிருக்கிறது. எப்பொழுதும் என்னுடைய ஞாபகத்தின்படியாக ஒருபோதும் கூட இந்த பிரசங்க பீடத்தண்டை வந்து சொல்ல வேண்டுமே என்பதற்காக ஏதோ காரியத்தை கூற முயற்சித்ததே கிடையாது. நான் எப்பொழுதும் காத்திருந்து கவனித்து தியானித்து ஜெபித்து ஜனங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஏதோ காரியம் என்னிடம் உள்ளது என்று நான் உணர்வுமட்டாய் முயற்சிப்பேன். நான் ஒரு உதவியாய் இருக்க முடியவில்லை என்றால் நான் இங்கே நின்று கொண்டிருக்க அவசியமில்லை. இங்கே வந்து நிற்பது உதவி செய்ய முயற்சிப்பதற்காகவே. இன்றிரவு பெரும்பான்மையார் கூட்டம் இன்று காலையிலிருந்தே வெளியே போக துவங்கியாயிற்று. அவர்களில் அநேகர் வீட்டிற்கு போயாக வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் இன்றிரவு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இருந்து போவதானால் ஒரு 45 நிமிடம் நமக்கு உதவியாயிருக்கும் என்ற ஏதோ காரியத்தின் பேரில் பேசலாம் என்று. இப்பொழுது நாம் அதற்கு பரிசுத்த யோவான் 16 அதிகாரத்தை ஆதாரமாக வைக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் 16 அதிகாரம் 7 வசனம் முதல் 15 வசனம் வரை வாசிப்போம்.
Nevertheless, I tell you the truth.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்பொழுது 13 வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்திய தண்டைக்கும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியம் என்பது என்ன? வார்த்தையே சத்தியம். அவர் பேசுவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லுவார். அவர் என்ன கேள்விப்படுகிறாரோ அதையே பேசுவார். வேறு வார்த்தைகளில் கூறினால், காரியங்களை வெளிப்படுத்த போகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருப்பார் என்பதே. உங்களுக்கு புரிகின்றதா? வேதாகமத்தில் எபிரேயர் 4 கூறுகின்றது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று. பாருங்கள், அவர் என்ன கேள்விப்படுகிறாரோ அதையே பேசுவார். வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு காட்டுவார். புரிகின்றதா? அதை செய்ய போகிறது எதுவாயிருக்க போகிறது? கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை செய்ய போகிறார். நான் இந்த ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் கவனத்தை வழிகாட்டி என்ற வார்த்தையின் மேல், ஒரு வழிகாட்டி என்பதன் மேல் இழுக்க விரும்புகிறேன். காட்டுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் உண்டு என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். ஒரு வழிகாட்டி என்பவன் உங்களை சுற்றி காட்டக்கூடிய ஒருவனாவான். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கும் போது ஒரு வழிகாட்டியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். வேட்டையிலும் உலகத்தை சுற்றிலும் எனக்கு அதிக பழக்கம் இருந்தபடியினால் வழிகாட்டிகளை சந்திக்க தருணங்கள் எனக்கு இருந்தது. நானும் கூட கொலராடோவில் ஒரு வழிகாட்டிதான். ஏனென்றால் அந்த தேசத்தை நான் அறிந்திருந்தபடியினாலும் மந்தை மேய்ச்சலில் முதலானவைகளில் நான் இருந்தபடியினாலும் கொலராடோவில் எனக்கு வழிகாட்ட தெரியும். இப்பொழுது ஒரு வழிகாட்டியானவருக்கு முதலாவதாக வழி தெரிந்திருக்க வேண்டும். அவன் எங்கே போகிறான், அவன் என்ன செய்கிறான், பாதையினூடாக உங்களை எவ்விதமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் ஒரு வழிகாட்டி அறிந்திருக்க வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் வழி தவறி போகாதபடியாய் அவன் உங்களை கவனிக்க வேண்டியவனாயிருக்கிறான். ஒரு வழிகாட்டியானவன் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதனாயிருக்கிறான். அவன் ஒரு வழிகாட்டியாய் இருப்பானால் அரசாங்கம் அவனை தேர்ந்தெடுக்கிறது. வனாந்திரத்திற்குள்ளாக ஒரு பிரயாணம் போக வேண்டியதாய் இருந்து இதற்கு முந்தி நீங்கள் அங்கே போகாதவர்களாய் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை உடன் கொண்டு போகவில்லை என்றால் அது ஒரு நல்ல காரியமாய் இருக்காது. வெளிப்படையாய் கூறினால் சில இடங்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாமல் போகவே முடியாது. உதாரணமாக கனடா. உன்னுடைய வேட்டையின் அனுமதித்தாளில் அந்த வழிகாட்டி கையொப்பமிட வேண்டியவனாயிருக்கிறான். உங்களுக்கு அவன் உத்தரவாதம் என்று அவன் கையொப்பமிட வேண்டியவனாயிருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது சம்பவித்தால் அது அவனுடைய உத்தரவாதமாயிருக்கும். அவன் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். நீங்கள் வழித்தவறி தொலைந்து போகாதபடி அவன் பார்த்துக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். உங்களால் திரும்பி வர வழி தெரியாத இடத்துக்கு உங்களை அனுப்பாமல் இருக்க அவன் நிச்சயம் உள்ளவனாயிருக்க வேண்டும். நீங்கள் தொலைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அவன் நாட்டை அவ்வளவு நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவனால் எந்த நேரத்திலும் உங்களை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த காரியங்கள் யாவையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் ஒரு வழிகாட்டியாய் இருக்க முடியாது. அவனுக்கு வழிகாட்டியாய் இருக்க அரசாங்க அனுமதி சீட்டும் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த காரியங்களுக்கு சில சமயங்களில் நீங்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். முன்கூட்டியே அவர்களிடம் பேசி ஒழுங்குகள் செய்து உங்களை கூட்டிக் கொண்டு போக இட ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாயிருக்கும். ஒரு கால் ஏற்கனவே அவன் மற்றவர்களுக்கு ஒப்புதல் அளித்திருந்தால் அவனால் உங்களை அழைத்துக் கொண்டு போக முடியாது. நீங்கள் உங்களுடைய பயணத்தை இந்த பூலோக வழிகாட்டிய நிமித்தம் தள்ளி போட வேண்டியிருக்கும். ஆனால் தேவனுடைய வழிகாட்டியோடு நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்ய வேண்டி இருக்காது. அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பார், தயாராக இருப்பார். இதற்கு முன்பு நீங்கள் போயிராத ஒரு வனாந்திரத்துக்குள்ளாக ஒரு பிரயாணம் போக தீர்மானித்து இந்த ஆயத்தங்கள் எல்லாம் செய்யாதிருப்பீர்களானால் முடிவில் நீங்கள் தொலைந்து போய் அழிந்து போவீர்கள். வனாந்திரத்துக்குள்ளிருந்து வெளியே வர உங்களுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கும். அதிலும் அது அடர்த்தியா இல்லை என்றால் அதனின்று நீங்களாகவே வெளிவர 1% தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு கால் அது ஒரு மோசமான வனாந்திரமாய் இருக்குமானால் திரும்பி வருவதென்றால் எந்தவித வாய்ப்பும் கிடையாது. திரும்பி வெளியே வர வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் மரண நிலையில் இருப்பதை காண்பீர்கள். அதற்கு பின்னர் அவ்வளவுதான், முடிந்துவிட்டது, நீங்கள் அழிந்து போவீர்கள். நாட்டை நன்றாக அறிந்தும் எப்படி திரும்பி வர வேண்டும் என்பதை அறிந்தும் உள்ள ஒரு வழிகாட்டியை உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள். டூசான் அரிசோனாவில் சாரண பையன்களை குறித்த சம்பவத்தை ஒட்டி வந்த கட்டுரையை நீங்கள் யாவரும் வாசித்திருப்பீர்கள். தங்களை எந்த விதமாக காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தும் அவர்கள் சாரணர்கள் அனைவரும் அழிந்து போயினர். அவர்கள் ஒன்றும் சங்க சாரணர் அல்ல, அவர்கள் முழு சாரணர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மலைகளுக்கு ஒரு பிரயாணம் சென்றார்கள். அங்கே ஒரு பனி புயல் வந்தது. இயற்கை தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொண்டது. அவர்கள் வழி தவறி போனதை கண்டார்கள். அவர்கள் எல்லாருமாய் அழிந்து போனார்கள். காரணம் என்னவென்றால், வழக்கமாக இருக்கின்றதில் இருந்து சரிதியாய் ஒரு மாற்றம் உண்டானது. அதிலிருந்து எப்படி தப்பி வெளியே வருவது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. புரிகின்றதா? எத்தனை பையன்கள் அதில் மலையின் மேல் மறித்து போனார்கள் என்று மறந்துவிட்டேன். அவர்களுக்கு ஹெலிகாப்டர்கள், ராணுவ வீரர்கள், தேசிய பாதுகாப்பு படையினர், தொண்டர் படையினர் உதவி மற்றும் எல்லா காரியங்கள் இருந்தும் கூட முடியவில்லை. அவர்கள் தொலைந்து போனார்கள். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. அவர்களால் அவர்களை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் யாவரும் பணியில் மாண்டு போனார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் கிழக்கே போகிறார்களா, வடக்கே போகிறார்களா, மேற்கே போகிறார்களா, அல்லது தெற்கே போகிறார்களா, மேல் நோக்கி போகிறார்களா, அல்லது கீழ் நோக்கி போகிறார்களா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லா திசையும் ஒரே மாதிரியாய் காணப்பட்டது. ஒரு வழிகாட்டி என்பவனும் சீதோஷனும் என்ன விதமாய் இருந்தாலும் தான் எங்கே இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். அதை செய்யத்தக்கதாய் அதற்கானவைகளை உடையவனாய் இருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் எல்லா காரியங்களையும் நன்றாக தெரிந்தவனாயிருக்கிறான். எல்லா காரியங்களும் எந்த விதமாய் காட்சியளிக்கும் என்றும் அவன் அறிந்திருக்கிறான். அதனால் அவன் இருட்டுக்குள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவன் உணரக்கூடிய ஒருவனாயிருக்கிறான். உதாரணமாக ஒரு வழிகாட்டிக்கு இங்கே ஒரு சிறிய யுக்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களால் நட்சத்திரங்களை காண முடிந்தால் நீங்கள் எந்த வழியாக போகிறீர்கள் என்பதை நட்சத்திரத்தை கவனிப்பீர்களேயானால் உங்களால் கூற முடியும். நீங்கள் எப்பொழுதும் அந்த ஒரு உண்மையான நட்சத்திரத்தை மட்டுமே கவனிக்க விரும்புகிறீர்கள். அங்கே ஒரே ஒரு உண்மையான நட்சத்திரம் தான் இருக்கிறது, அது வடக்கு நட்சத்திரமாகும். பாருங்கள், ஒன்றே ஒன்றுதான், அது அதே இடத்திலேயே நிற்கும். அது கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மற்ற நட்சத்திரங்கள் அலைந்து திரியும், ஆனால் வடக்கு நட்சத்திரம் மட்டும் அதே இடத்திலேயே நிற்கும். சபைகள் உங்களை இந்த வழியாய் விலக்கி கொண்டு போய்விடலாம், அல்லது சில இந்த வழியாய் விலக்கி கொண்டு போய்விடலாம். ஆனால் அவரோ அப்படி செய்ய மாட்டார். அவர் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். மேகமூட்டமாயிருந்து இந்த வடக்கு நட்சத்திரத்தை உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால், பகல் நேரமாயிருந்து நீங்கள் வழி தப்பி போயிருந்தால் நீங்கள் மரங்களை கவனிக்க வேண்டும். மரங்களுக்கு எப்பொழுதும் வடக்கு பக்கத்தில் தான் ஈர பசப்பசப்பு இருக்கும். ஏனென்றால் மரத்தின் வடக்கு பாகத்தை காட்டிலும் தென் பக்கம் தான் அதிகமான சூரிய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளும். ஆனால் ஒருவேளை அது இருட்டா இருந்து பசப்பசப்பான இடம் எப்பக்கம் உள்ளது என்று பார்க்க முடியவில்லை என்றால் என்ன செய்வாய்? கண்ணை நன்றாக மூடிக்கொண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வளவழப்பான பட்டையுடைய மரத்தை தேடி உன் கரத்தால் அதை கட்டி பிடித்து உன் விரல்கள் சந்திக்கும்படியாய் மரத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே வட்டமிட்டு மெதுவாக மரத்தை சுற்றி கைகளால் உணர்ந்து கொண்டே வா. இப்படி வருகிற வேளையிலே எந்த இடத்தில் மரத்தின் பட்டையானது தடித்து வெடித்து இருக்கின்றதோ அந்த பக்கம் தான் வடக்கு பக்கம். காற்றுகள் அப்பொழுது உங்களால் எந்த பக்கம் போகிறீர்கள், வடக்கா அல்லது தெற்கா என்று உங்களால் கூற முடியும். அந்த விதமாகத்தான் கண்டுகொள்ள முடியும். ஓ, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள ஒரு வழிகாட்டி தேவையாயிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் அவ்விதம் செய்துவிட்டு எனக்கு அதில் எந்தவித வித்தியாசமே தெரியவில்லையே என்று கூறுவான். பார்த்தீர்களா? வழி நடத்த நீங்கள் பயிற்சி பெற்றவர்களாய் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த பையன்கள் அருமையான சாரணர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. முடிச்சுகள் போடக்கூடும், கற்களால் நெருப்பு உண்டாக்கக்கூடியவர்கள், முதலானவைகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் திரும்பி வரும் வழியை அறிந்து கொள்வதென்பது அதுதான் அங்கே விசேஷமானது.
அவர்களுக்கு வெளியேற வழி தெரியவில்லை. ஆகையினால் அவர்கள் எல்லாரும் ஆண்டு போனார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு வழிகாட்டியை அவர்கள் தங்களோடு கூட்டிக் கொண்டு போகவில்லை. ஒரு அஜாக்கிரதையான தகப்பன் 2 வருடங்களுக்கு முன் காலரோடாவில் மலைமேல் ஏறி போய்க் கொண்டிருந்தான். அவனுடன் ஒரு 6 அல்லது 7 வயது பையன் இருந்தான். அவனுடைய முதலாவது மான் வேட்டைக்கு மகனை உடன் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறான். ஆக அவர்கள் மலையில் மிகவும் உயரத்துக்கு போய்விட்டார்கள். அந்த சிறு பையன் அவனுடைய தகப்பனிடம், அப்பா, எனக்கு சோர்வாகி கொண்டே போகிறது என்று கூறினான். அதற்கு தகப்பன் பையனிடம், என் முதுகின் மேல் ஏறிக்கொள், நாம் இன்னும் உயரத்திற்கே போகவில்லையே, வான்கள் உயரத்தில் தான் இருக்கும் என்று கூறினான். அவன் ஒரு பட்டணத்து மனிதன், அவனுக்கு தெரியவில்லை. மேலும் 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 தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். அவனுக்கு எப்படி வேட்டையாட வேண்டும், எங்கே போய் வேட்டையாட வேண்டும் என்று ஒன்றுமே தெரியவில்லை. வனாந்திரங்கள் குறித்து ஏதாவது அறிந்திருந்த எந்த ஒரு மனிதனுக்கு தெரியும், மான்கள் உயரத்தில் இருக்காது என்று. அவைகள் உயரே போகாது. வெள்ளாடுகள் உயரே இருக்கும், ஆனால் மான்கள் இருக்காது. அவைகள் ஆகாரம் சாப்பிடத்தக்கதாக எப்போதும் கீழாகத்தான் இருக்கும். அவைகள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கும் இடத்தில் தான் இருக்கும். காரியம் இப்படியா இருக்கிறது? ஆனால் இந்த மனிதனோ, நான் இன்னும் உயரமாக போவேனானால் அங்கே பாறைகள் மத்தியில் என்னால் ஒரு கொழுத்த மானை கண்டுபிடிக்க கூடும் என்று எண்ணினான். ஒரு கண்மனையின் மேல் மான் நின்று கொண்டிருப்பது போன்று ஏதோ படத்தை அவன் பார்த்திருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட இடத்தில் தான் அவைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் எண்ணினான். கட்டுரை புத்தகங்களில் இருப்பவைகளுக்கு கவனம் செலுத்தாதீர்கள். ஓ என்னே என்னே, உங்களுக்கு ஒரு பயங்கர கனவுதான் வரும். அங்கே செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரு வழிகாட்டியை உடன் கொண்டு செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட இடங்களில் மழை திடீரென பெய்யும். அப்பொழுது ஒரு திடீர் மழை பெய்தது. அவன் பொழுது போய் வேட்டையாடி இருட்டி போனதினாலே திரும்பி வரும் பாதையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் மலையின் உயரத்தில் காற்றுகள் வீச தொடங்கின. அவனும் அதனோடு வேகமாக போனான். நீங்கள் எப்படி வனாந்திர வழியில் சிக்கிக் கொண்டால் எப்படி உயிருக்காக போராட வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம் இருக்கிறது, எப்படி பிழைக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். நான் மரத்தின் மேலே ஏறி பின்னர் வழுக்கிக் கொண்டே கீழே இறங்குவேன், மேலே ஏறுவேன், பின்னர் கீழே இறங்குவேன், மேலும் கீழுமாக இப்படியாய் நான் உயிரோடு இருக்கும்படி செய்து கொண்டிருக்க வேண்டும். 4 அடி உயரத்திற்கு பனி உறைந்திருந்த நேரத்தில் நான் சமாளித்திருக்கிறேன். அடிவர துண்டுகளை எடுத்து உடைத்து அதை பனியின் மேல் படுக்க வைப்பேன். அவ்வளவு பசி, அப்பொழுது குளிரை தாங்க முடியாத சமயம். இப்படியாய் படுக்க வைத்த மரத்துண்டுகளை பற்ற வைத்து கொளுத்துவேன். அவைகள் சூடாகும்படியாய் அப்படியே விடுவேன். பனி அப்படியே அந்த இடத்திலே உருகி போய்விடும். பின்னர் 1 அல்லது 2 மணி அளவில் அந்த மரத்துண்டுகளை அப்புறப்படுத்தி அந்த காய்ந்த சூடான இடத்தில் படுத்துக் கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். இந்த காரியங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த மனிதன் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவனை வழிநடத்த அவனோடு ஒருவரும் இல்லை. அவனுடைய சொந்த மகனை அவனுடைய மார்பில் அணைத்துக் கொண்டு அப்படியே அந்த பிள்ளை குளிர்ந்து போய் மறிக்கும் வரை அணைத்துக் கொண்டிருந்தான். அஜாக்கிரதை உள்ளவன். அவன் மட்டும் ஒரு வழிகாட்டி தன்னுடன் கொண்டு போய் இருந்தால், அது எந்த மணி நேரமாக இருந்திருந்தாலும் அவன் மலையின் மேலிருந்து அவனை கீழே அழைத்து வந்திருப்பான். பாருங்கள், ஆனால் அவன் இருட்டிலே இருட்டி போக மாட்டாய் காத்திருந்து அதற்கு பின்னர் திரும்பி வரும் வழியை அவனால் காண முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கின்ற தொல்லை அதுவே. இருட்டி போக மாட்டாய் அவர்கள் காத்திருக்கிறார்கள், அதற்கு பின்னர் வழிநடத்துவார் இல்லாமல் அவர்கள் விடப்பட்டதை கண்டறிகிறார்கள். வழிநடத்துபவன் இந்த விதமாக தொலைந்து போன ஒரு மனிதனை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? இப்படி தொலைந்து போன ஒரு மனிதனை கண்டுபிடித்து திருப்பி கொண்டு வந்த அனுபவம் உங்கள் யாருக்காவது உண்டா? நீங்கள் கண்டிராத பரிதாபமான காட்சியாக அது இருக்கும். ஒரு மனிதன் தொலைந்து போகும் போது அவன் மிருகத்தனமாகி விடுகிறான். என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. நாங்கள் தொலைந்து போன ஒரு பையனை அங்கே பிடித்தோம். அவன் கார்களிலே காணாமற் போனான். அவன் ஒரு மாட்டுப்பணி நடத்துபவன் என்று கருதப்பட்டான். ஆனால் அவனோ தவறான எல்லுக்குள் வந்து தொலைந்து போய் விட்டுவிடப்பட்டான். 3 நாட்கள் கழிந்து அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது மிருகதனமான ஒருவனை போன்றிருந்தான். உரத்த குரலில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய உதடுகள் வெடித்து புண்ணாய் இருந்தது. அவனுடைய துப்பாக்கி அவன் தூர எரிந்துவிட்டு என்ன செய்வதென்று அறியாதிருந்தான். அவனுடைய சொந்த சகோதரன் அவனை பிடித்து தட்டி போட வேண்டியதாயிருந்தது. அவனுடைய சொந்த சகோதரன் அவனிடத்தில் நெருங்கி போன போது ஒரு மிருகத்தை போன்று அவனிடம் சண்டையிட்டு அவனை கடிக்க முயற்சித்தான். தான் எங்கே இருக்கிறேன் என்பது கூட அவன் அறியாதிருந்தான். ஏன் அவன் காணாமற் போனான்? ஒரு மனிதன் காணாமற் போகும் போது, அந்த நிலையில் அவன் இருக்கும் போது, அவன் ஒரு திகைத்து குழம்பியுள்ள நிலைமையில் இருக்கிறான். அந்த நிலைக்குள் இருப்பதை அவன் அறியாதிருக்கிறான். காரணம் என்னவென்றால், அவன் காணாமற் போய்விட்ட நிலைமை அவன் மேல் ஜுரத்தை அனுப்பிவிட்டது. அவன் எங்கே இருக்கிறான் என்றும், எந்த விதமாக நடந்து கொள்கிறான் என்றும் அவன் அறியாதிருக்கிறான். தேவனிடத்திலிருந்து காணாமற் போன ஒரு மனிதனுடைய நிலைமையும் அவ்விடமாகவே இருக்கிறது. சாதாரணமாய் அவன் செய்யாத காரியங்களை அவன் அப்பொழுது செய்வான். ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்று நினைப்பதற்கும் மேலாக அவன் காரியங்களை செய்வான். தேவனிடத்திலிருந்து காணாமற் போன ஒரு மனிதன், தேவனிடத்திலிருந்து காணாமற் போன ஒரு சபை, தேவனை விட்டு விலகி போன ஒரு சபை, தேவனுடைய வேதாகமத்தின் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி போன ஒரு சபை, ஜீவிக்கின்ற தேவனுடைய ஒரு சபைக்குள் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை சில நேரங்களில் சபையில் செய்யப்படும். அவர்கள் பங்கோ விளையாட்டுகள் லாட்டரி சீட்டுகள் விற்று சூதாட்டங்கள் நடத்தி அவர்களால் செய்யக்கூடிய எதையும் செய்து பணம் திரட்டுவார்கள். அவர்கள் எதையும் போதிப்பார்கள், எதையும் விட்டுக் கொடுப்பார்கள், சபைக்கு அதிக பணம் கொடுப்பவர்களை தட்டி கொடுப்பார்கள். இது போன்று பல காரியங்களை செய்வார்கள். அதை கண்டு காணாமல் விட்டு விடுவார்கள். அது உண்மை. 4 அல்லது 5 முறைகள் திருமணமான டீக்கன்களை போர்டில் அமர்த்தி அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவார்கள். நீங்கள் சந்திக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது, அதாவது நீங்கள் தேவனுக்கு கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சத்தியத்தை கூறுங்கள். காணாமற் போன மனிதன் ஒரு திகைத்து போன குழம்பி உள்ள நிலைமையில் இருக்கிறான். அவன் ஒரு பைத்தியக்காரன். எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுதல் ஒரு வழிகாட்டிக்கு இருக்கும். தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார். தேவன் தவறினதே கிடையாது. அவர் ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார், ஆனால் நீங்கள் அந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் வழிகாட்டியை விசுவாசிக்க வேண்டும். அவர் கூறுகின்ற பாதையிலே நீங்கள் போக வேண்டும். நீங்கள் விளாந்தத்துக்குள்ளாக போய் உங்களுடைய வழிகாட்டி நாம் இந்த வழியாய் போவோம் என்று கூறியும் நீங்கள் வேறு வழியாய் போக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் காணாமற் போக போகிறீர்கள். நம்மை வழிநடத்த தேவன் ஒரு வழிகாட்டியை அனுப்பும் போது நாம் அந்த வழிகாட்டியை பின்பற்ற வேண்டியவளாயிருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன விவேகமாய் காணப்பட்டாலும், என்ன கேவலமாய் காணப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதை பகுத்து பார்க்க கூடியவர்கள் நாம் அல்ல, வழிகாட்டியே அதை பகுத்து பார்க்க வேண்டியவராயிருக்கிறார். தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் வழிகாட்டிகளாயிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வந்தது. அவர்கள் வழிகாட்டிகளாயிருந்தார்கள். நேற்றிரவு நாம் ஏசாயா உசியாவை பற்றி தியானித்தது போன்று அவர்கள் ஜனங்களுக்கு போதித்தார்கள். அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வழிநடத்தினார்கள். தேவன் எப்பொழுதும் அவருடைய வழிகாட்டியை அனுப்புகிறார். அவர் ஒரு வழிகாட்டியை உடையவராய் இல்லாமல் இருந்ததே இல்லை. காலங்களில் ஊடாகவும் அவர் அவிதமாகவே இருந்தார். எல்லா காலங்களிலும் இந்த பூமியின் மேல் தேவன் எப்பொழுதும் அவருக்கு பிரதிநிதித்துவமாய் யாரையாவது உடையவராயிருந்தார். சில நேரங்களில் அவர்கள் வழிகாட்டியை விட்டு விலகி செல்கிறார்கள். இயேசுவானவர் இந்த பூமியின் மீது இருந்த போது குருடரான வழிகாட்டிகளே என்று பரிசேயரை பார்த்து கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? குருடரான வழிகாட்டிகள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு குருடராய் இருக்கிறார்கள். புரிகின்றதா? அவர்கள் வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டியவர்கள், ஜனங்களுக்கு வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டியவர்கள், ஜனங்களின் ரட்சிப்புக்கு வழிநடத்துவர்களாய் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். அது மட்டுமல்லாமல் அவர்களை விட்டுவிடுங்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் அல்லவா என்றார். குருடரான வழிகாட்டிகள், ஒரு குருடான வழிநடத்தினாலே உலகமானது எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீ உன் சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்க அவருக்கு விருப்பமில்லை. உன்னுடைய புரிந்து கொள்ளுதல் அல்லது உன்னுடைய கருத்துக்கள் அல்லது எந்த மனிதனான கருத்துக்கள் இவைகளின் பேரில் சார்ந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவன் ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார். அவர்தான் அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய வழிகாட்டியாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அவரை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே இயேசுவானவர் விதமாய் கூறியுள்ளார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். இந்த தேற்றரவாளனாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். தேவனுடைய வார்த்தையே சத்தியமாயிருக்கிறது. அந்த வார்த்தை கிறிஸ்துவாயிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரே வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் நாம் அந்த உண்மையான அசலான வழிகாட்டியான பரிசுத்த ஆவியை பின்பற்றி போவோமானால் அவர் கண்டவைகளை நமக்கு கூறுகிறவராய், அவர் கேள்விப்பட்டவரை நமக்கு கூறுகிறவராய், வரப்போகின்ற காரியங்களை அவர் நமக்கு காண்பிக்க வேண்டியவராயிருக்கிறார். ஆமேன். அங்கேதான் விஷயம் இருக்கிறது. வரப்போகின்ற காரியங்களை அவர் உனக்கு காட்டப் போகின்றார். சபைகள் இன்றைக்கு அந்த வழிகாட்டியை பரிசு தாவிய வேண்டாம் என்று தள்ளும் போது நாம் எப்படி பரலோகம் போய் சேருவோம் என்று எதிர்பார்க்க முடியும்? பரிசு தாவியானவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாய் அனுப்பப்பட்டிருக்கும் போது நாம் ஏதோ கார்டினல் அல்லது பேராயர் அல்லது பொது மேற்பார்வையாளர் அல்லது அதை போன்று எதையோ நம்மை நடத்தும்படி எடுத்துக் கொள்கிறோம். நமக்கோ நம்மை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் வார்த்தையை தான் பேசுவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் வரும்போது அவர் அதனிடமாய் உங்களை வழிநடத்துவார். அதன் காரணமாகத்தான் முத்திரைகளின் வெளிப்பாடு வந்தது. ஏழாம் முத்திரையை முடிப்பதில் தேவ ரகசியம் நிறைவேறும். தேவன் யார் என்றும், அவர் என்னவாய் இருக்கிறார் என்றும், அவர் எப்படி ஜீவிக்கிறார் என்றும், அவருடைய சுவாபம் குணாதிசயம் என்னவென்றும், அவர் ஜீவிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளவே ரகசியம் நிறைவேறுகிறது. அந்த நேரத்துக்குள் நீங்கள் இன்று மட்டுமாய் அறிந்திருக்க வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்கான பூரண வளர்ச்சிக்குள் நம்மை கொண்டு வந்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு சபையாய், அதாவது பணமின்றி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் கிரயத்தை செலுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறது ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி தேவனால் அளிக்கப்பட்ட வழிகாட்டியாயிருக்கிறார். நாம் ஒரு வனாந்திரத்தினூடாக போய்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பாதையில் எங்கோ இடத்தில் இருக்கிறோம். இந்த வழிகாட்டி இல்லாமல் நம்மால் தொடர்ந்து போக முடியாது. அதற்கு பதிலாக வேறொரு வழிகாட்டியை ஏற்படுத்த யாராவது முயற்சிக்க தைரியம் உண்டா? அப்படி நீங்கள் முயற்சித்தால் அவன் உங்களை பாதையை விட்டு விலகி கொண்டு போவான். இந்த வழிகாட்டியோ பாதையை அறிந்திருக்கிறார். அவர் பாதையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் என்றும், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றும், உங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தேவனுடைய வழிகாட்டி, பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அவர் கேள்விப்பட்டவர்களை உங்களுக்கு சொல்லுவார். அவர் உங்களுடைய வார்த்தைகளை அப்படியே திருப்பி கூறி நீங்கள் என்ன கூறினீர்களோ அதையே கூற முடியும். ஆமென். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்றும், நீங்கள் என்ன உடையவளாக இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றும் அவர் உங்களுக்கு கூறுவார். ஒரு வழிகாட்டி, சரியான ஒரு வழிகாட்டி. அவர் உங்களை சகல சத்தியத்தில் வழிநடத்துவார். அவருடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. மனிதனால் ஆன கோட்பாடுகளுக்கு ஆமேன் என்று சொல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் விடமாட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் ஆமேன் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவார் என்றால் அது அப்படியாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேறு எந்த வழியிலும் உங்களை வழிநடத்த மாட்டார். நம்முடைய எல்லா ஸ்தாபனங்கள், மற்ற காரியங்கள், இவைகள் ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்று நாம் உரிமை கோருகிறோம். ஆனால் அதில் இருக்கின்ற வினோதமான காரியம் என்னவென்றால், இரவும் பகலும் இருப்பது போல் அவைகளிடையே பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பரிசேயனாகிய பவுல் அனனியா தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது அவன் அரேபியாவுக்கு சென்று 3 வருடங்கள் வேதத்தை ஆராய்ந்து பின்னர் திரும்பி வந்து 14 வருடங்களாக எந்த சபையுடனும் ஆலோசிக்காமல் இருந்து எருசலேமில் உள்ள சபையின் தலைமையான பேதுருவை சந்தித்த போது அவர்கள் இருவருடைய உபதேசங்களும் ஒன்றாகவே வித்தியாசமின்றி இருந்தது. காரணம் என்ன? அதே பரிசுத்த ஆவியானவர் இருவரையும் வழிநடத்தினார். பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்க ஒருவரும் அவனுக்கு சொல்லாமலேயே பவுல் அதே ஞானஸ்தானத்தை கொடுத்தான். பவுல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்தமாக முதலாளிகளை பேதுரு போய்த்துக் கொண்டிருக்க ஒரு சபையுடன் ஆலோசிக்காமலேயே பவுலும் அதே காரியங்களையே போதித்தார். காரணம் என்னவென்றால், அவர்கள் இருவரும் அதே வழிகாட்டியை உடையவளாயிருந்தார்கள். இந்த சத்தியங்களை எல்லாம் ஜனங்கள் மறுக்கும் போது எப்படி இந்த நாளில் நாம் யாவரும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க முடியும்? எந்த விதத்தில் சபையை ஒழுங்கில் அமைக்க வேண்டும் என்பதற்காக பேதுரு என்ன போதித்தாரோ பவுலும் அதே உபதேசத்தை உடையவனாய் இருந்தான். காரணம், அவர்கள் இருவரும் அதே வழிகாட்டியை உடையவளாயிருந்தார்கள். வழிகாட்டியானவர் ஒருவனை இந்த வழியாகவும், இன்னொருவனை வேறு வழியாகவும், ஒருவனை கிழக்காகவும், இன்னொருவனை மேற்காகவும் அனுப்பப் போவதில்லை. அவர் உங்கள் யாவரையும் ஒன்று கூட்டியே வைத்திருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றாக கூட்டி வைத்திருக்க நாம் மட்டும் அனுமதிப்போமானால் நாம் ஒன்று கூடியே இருப்போம். தவறான பாதையில் உங்களை இழுக்க நீங்கள் சாத்தானுக்கு அனுமதியாதிருந்தால் நாம் ஒரே இருதயமும் ஒரே சிந்தையும் ஒருமனப்பட்டவளாய் ஒரே ஆவியினால் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வழிகாட்டி நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். அது சரியே. ஆனால் நீங்கள் உங்கள் வழிகாட்டியை பின்தொடர்ந்து போக வேண்டும். ஆமையா, நிக்கதேமுவை பாருங்கள். அவன் ஒரு புத்தி சாதுரியம் உள்ளவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாய் இருந்தது. அவன் ஒரு போதகனாய் இருந்தான். 80 வயது நிரம்பியவன். அவர் பரிசேய அல்லது சரிசெய்ய போதகர்களின் ஆலோசனை சங்கத்தைச் சேர்ந்தவனாய் இருந்தான். அவர்களுடைய மகத்தான மனிதர்களில் நிக்கோதேமும் ஒருவனாக இருந்தான். இஸ்ரவேலில் அவன் ஒரு போதகனாய் இருந்தான், அதிலும் தேர்ச்சி பெற்றவன். சிந்தியன், ஒரு தேர்ச்சி பெற்ற போதகன். அவன் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்தான். ஆனாலும் மறுபடியாய் பெருக்க வேண்டும் என்ற காரியத்துக்கு வந்தபோது அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாயிருந்தது. அவன் அதற்காக மிகுந்த பாஞ்சியுடன் இருந்தான். அவனுக்கு உள்ளதை விட ஏதோ வித்தியாசமானது இருக்கத்தான் வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் கிறிஸ்துவிடத்தில் அன்றிரவு வெளிப்படையாய் பேசினது அதை நிரூபித்தது. இன்னும் இதையும் கூட அது நிரூபித்தது. அதாவது மற்றவர்களும் எந்த விதமாக உணர்கிறார்கள் என்பதை நிரூபித்தது. ஆனால் அவனுக்கு இருந்த தைரியம் அவர்களில் வேறு யாருக்கும் இல்லை. அவன் செய்த காரியத்தை அங்கே வந்து செய்யத்தக்கதாக அவர்களில் வேறு ஒருவரும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இரவு நேரத்தில் வந்ததற்காக ஜனங்கள் அவன் மேல் குற்றம் பிடிக்கிறார்கள். அவன் அங்கே துவங்கினான், வந்து சேர்ந்தான். எனக்கு தெரியும், சில ஜனங்கள் பகலோ அல்லது இரவோ துவங்கவே மாட்டார்கள். ஆனால் அவனோ துவங்கி அங்கே வந்து சேர்ந்தான். அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாய் இருந்தது. சனெடரின் ஆலோசனை சங்கத்திலிருந்து வந்த அவன் கூறினான், ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அவன் அதை ஏன் அறிந்திருந்தான்? அவர் ரூபகாரப்படுத்தப்பட்டவராய் இருந்தார். பாருங்கள், இந்த புதிய பிறப்பு என்பதன் அர்த்தம் என்னவென்று அவன் அறிந்து கொள்ள விரும்பினான். அவன் நேராக சரியான காரியத்தை அணுகினான். ஏனென்றால் இயேசு தான் அவனுடைய வழிகாட்டி என்று தேவன் ரூபகாரப்படுத்தினார். அவன் என்ன கூறினான் என்று பாருங்கள், ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற காரியங்களை செய்ய மாட்டான் என்றான். அவனுக்குள்ளாக ஒரு ஜீவிக்கின்ற தேவன் இருக்கிறார் என்பதின் ரூபகாரமாய் அது அங்கே இருந்தது. அவர் என்ன சாட்சி பகன்றார்? கிரியை செய்கிறது நான் அல்ல, என்னில் வாசமாய் இருக்கிற என்னுடைய பிதா இவைகளை செய்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காங்கிறதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். வேறு வார்த்தைகளில் கூறினால், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் காண்பிக்க அவர் போய் அதை அப்படியே செய்து முடித்தார். தேவன் செய்யும்படியாக அவரிடத்தில் கூறாமல் அவர் ஒரு காரியத்தையும் தாமாக செய்கிறதில்லை. ஆமென். அதுதான் அதனுடைய வெளிப்படையான உண்மையாயிருக்கிறது. நாம் மட்டும் அசைந்து ஆவியானவர் நாம் அதை செய்யும்படியாய் நம்மை அசைக்கும்பட்டாய் காத்திருக்க வேண்டும். அதுதான் காரியம். அப்படியே நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கி இருப்பீர்களானால் அவர் எனக்கு செய்வது போன்று உங்களை முற்றிலுமாய் அலையவிட வேண்டியதாய் இருக்காது. ஆனால் அவர் முதல் லேசாய் சரி என்று தலையை அசைக்க நீங்கள் அதை செய்ய ஆயத்தமாய் இருப்பீர்கள். உங்களை தடைப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படியாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாய் இருந்தது. அவர் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வழிகாட்டியாய் இருந்தார். அவன் இந்த வழிகாட்டினால் நடத்தப்படக்கூடியவனாய் இருந்தான். ஏனென்றால் இந்த வழிகாட்டி தேவனால் ஏவப்பட்டிருந்தார். அவன் அனுசரித்து வந்த இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் ஒரு கால் பரிசேய சதுசேய அல்லது வேறு ஏதோ பாரம்பரியமாய் இருக்கலாம். அவன் காலமெல்லாம் அந்த கோட்பாடுகளை அனுசரித்து வந்து ஏதும் சம்பவிக்க அவன் காணவில்லை. ஆனால் இங்கேயே ஒரு மனிதன் காட்சியில் வந்து வாக்களித்துள்ள வேத பிரகாரமான மேசியா தான் என்று கூறுகிறான். பின்னர் அவன் அப்படியே திரும்பி தேவனுடைய கிரியைகளை செய்தான். இயேசு சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசியாதேயுங்கள். அப்படி உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் செய்கின்ற கிரியைகளை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றது என்று. அப்படியானால் ரபீனி தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற காரியங்களை செய்ய மாட்டான் என்று நிக்கோதேமு கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. பாருங்கள், போதகத்தில் அவன் தேர்ச்சி பெற்றவனாய் இருந்தும் அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாய் இருந்தது. அவனுடைய சபையின் தேர்ச்சி பெற்ற ஒருவனாய் இருந்தான். அவனுக்கு மரியாதை இருந்தது, அவனுக்கு முக்கிய ஸ்தானம் இருந்தது. அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். தேசத்தின் ஊடாக எல்லா ஜனங்களிடத்தில் இருந்தும் கனத்தை பெற்றவன் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற காரியத்துக்கு வந்த போது அவனுக்கு ஒரு வழிகாட்டி தேவையாக இருந்தது. நாமும் கூட அப்படியே தான் இருக்கிறோம். ஆம், நமக்கு ஒரு வழிகாட்டி அவசியம். கொர்நேலியு அவன் ஒரு மகத்தான மனிதன், கனம் பொருந்திய மனிதன். அவன் ஆலயங்களை கட்டினான். அவன் யூதர்களை மதித்தான். ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் சரியானது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் தர்மங்கள் செய்தான், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தான். பரிசுத்த ஆவி அருளப்பட்ட போது சபைக்கு ஏதோ காரியம் கூட்டப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாயிருந்தது. தேவன் அவனுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பினார். அவர் அதை பேதுரு என்ற நபரில் அனுப்பினார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் கொர்நேலியுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுருவின் மூலமாக தேவன் வழிகாட்டியை உபயோகித்தார். அவர் அதை உபயோகித்தார். ஏனென்றால் அவர் கொர்நேலியுவை சரியான பாதையில் நடத்தினார். பேதுரு அங்கே பேசிக் கொண்டிருக்கையில் புறஜாதியாரான அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது பேதுரு, இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று கூறினான். பாருங்கள், இன்னமும் வழிகாட்டித்தான் அங்கே பேசுகிறாரே அல்லாமல் பேதுரு அல்ல. ஏனென்றால் அங்கே இருந்த கூட்ட யூதர்கள் அல்லது புறஜாதியார்கள் அவனுக்கு அசுசியானவர்களும் அசுத்தமானவர்களுமாயிருந்தனர். அவனுக்கு அங்கே போகக்கூட விருப்பமில்லை. ஆனால் வழிகாட்டி கூறினார், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று. அவர் உங்களை வழிநடத்தும்படியாய் நீங்கள் அனுமதித்து வழிகாட்டி உங்கள் மேல் முழு ஆளுகையும் எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்காத காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். ஓ பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவதென்றால் எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. அவரே வழிகாட்டியாயிருக்கிறார். சரிதானே? அவர் பேதுருவின் மூலமாக பேசி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடம் கூறினார். பின்னர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது நாம் துவக்கத்திலே செய்தது போலவே இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க கண்டு நாம் எப்படி தண்ணீரை விளக்க முடியும் என்று பேதுரு கூறினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இப்பொழுது அதை செய்யும்படியாய் அவனை நடத்தினது யார்? அவனுக்குள்ளாய் இருந்த வழிகாட்டி. இயேசு இந்த விதமாக அவர்களிடம் கூறவில்லையா, என்ன பேசப் போகிறீர்கள் என்று யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பிதாவானவரே அதை பேசுகிறவராயிருக்கிறார். அமேன். அந்த மந்திரி எருசலேமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த நேரத்தில் ஒரு வழிகாட்டியை பரிசுத்த ஆவியானவர் உடையவராயிருந்தார். இந்த வழிகாட்டியினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை அங்கே அவருடையவராயிருந்தார். அவன் ஒரு பிரசங்கி இல்லை, ஏதோ ஒரு சபை டீக்கனாக இருந்தான். அவன் அங்கே வியாதியத்தை சுகப்படுத்திக் கொண்டு பிசாசுகளை துரத்திக் கொண்டும் பட்டணத்திற்குள் ஒரு பெரிய அமளியை உண்டு பண்ணி கொண்டிருந்தான். மிகுந்த சந்தோஷம் அங்கே உண்டாயிருந்தது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அங்கே அவனை சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது வழிகாட்டி அவனிடம், அரு அதிக தூரம் ஆகவே நாம் இந்த வழியாய் போவோம் என்றார். அவனுடைய வழிகாட்டியுடன் வாக்குவாதம் செய்யவில்லை. உன்னுடைய வழிகாட்டியின் வார்த்தையுடன் ஒருபோதும் தர்க்கம் பண்ணாரே, அவரை பின்தொடருங்கள். அப்படி நீங்கள் பின்தொடரவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாய் வருவீர்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் அவரை விட்டு விலகும் போது நீங்கள் உங்கள் சொந்த உத்தரவாதத்துக்குள்ளா இருக்கிறீர்கள். ஆகவே நாம் வழிகாட்டிக்கு அதிக நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம். ஆக அவர்கள் வழியில் போய்க் கொண்டிருக்கும் போது அவர், பிலிப்புவே, இந்த கும்பலை அப்படியே விட்டு நேராக வனாந்திரத்திற்கு போ, அங்கே ஒருவரும் கிடையாது. ஆனால் நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன், நீ அங்கே போகும்போது யாரோ ஒருவர் அங்கு இருப்பார் என்று கூறினார். அங்கே ஒரு மந்திரி தன்னந்தனியாக ரதத்தில் போய்க் கொண்டிருந்தான். அவன் எத்தியோப்பியா ராணியிடம் ஒரு மகத்துவமான மனிதனாயிருந்தான். ஆக அவன் வந்து கொண்டிருக்கும் போது ஏசாயாவின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வழிகாட்டி அவனிடம், அந்த ரதத்தின் அருகே போ என்றார். பிலிப்பு மந்திரியிடம், நீ வாசிக்கின்றதன் அர்த்தம் உனக்கு புரிகின்றதா என்றான். அதற்கு மந்திரி, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று கூறினான். ஆனால் பிலிப்புவோ அந்த வழிகாட்டி தன்னிடத்தில் உடையவனாயிருந்தான். ஆமென். பிலிப்பு அதே வசனத்திலிருந்து துவங்கி கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கித்தான். ஆமென். வழிகாட்டி அவனுக்கு ஏதோ கோட்பாட்டை கூறவில்லை, அவன் வழிகாட்டியை கிறிஸ்துவை குறித்து அவனிடம் கூறினான். அங்கிருந்த ஏதோ தண்ணீரில் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நிச்சயமாக அப்படியாய்தான் இருந்தது. ஓ எனக்கு அது எவ்வளவு பிரியம் தெரியுமா? யாத்திராகமம் 13:21 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்காக இஸ்ரவேல் எகிப்தை விட்ட போது அதற்கு முன்பு அந்த வழியாக அவர்கள் பிரயாணம் செய்ததே இல்லை என்று தேவனுக்கு தெரியும். தூரம் வருவனே 40 மைல்கள் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களோடு கூட செல்ல ஏதோ காரியம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. அவர்களுடைய வழியை அவர்கள் தவற விடுவார்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அனுப்பினார். யாத்திராகமம் 13:21 இதே போன்று ஏதோ காரியம், உங்களை வழியில் பாதுகாக்க என் தூதனை அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவேன், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்த அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழிகாட்டியை இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் பகலில் மேக ஸ்தம்பத்தையும் பின்தொடர்ந்து போனார்கள். அது நிற்கும் போது அவர்களும் நின்று விடுவார்கள். அது புறப்பட்டவுடன் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். அவர் அவர்களை தேசத்தின் அருகில் கொண்டு போய் அதை கடந்து அதற்குள்ளாக போக அவர்கள் தகுதியுற்றவர்களாக இருந்த போது அவர் அவர்களை வனாந்திரத்துக்கு மறுபடியும் வழிநடத்தி கொண்டு போனார். அவர்களோடு கூட அவர் போகவில்லை. இன்றைக்கு சபடிய காரியமும் அப்படியே தான் இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நோவாவின் நாட்கள் இருந்தது போலவே இன்றைக்கும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சபை மட்டும் திருத்தப்பட்டு ஒழுங்குக்குள் கொண்டு வரப்படவில்லை என்றால் இன்றைக்கு சபையே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நம்மை சுற்றி 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 வழிநடத்த வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயமடுத்து பார்வோனின் ரதங்கள் தலைகீழாக்கப்பட்டு குதிரைகள் தண்ணீரில் மூழ்கி எகிப்திய போர் வீரர்கள் மறித்து போயிருந்ததை கண்டு அவர்கள் சத்தமிட்ட போதும் அந்த தேசம் அவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்று அவர்கள் சிறிதும் அறியாதிருந்தார்கள். மோசே ஆவிக்குள்ளாகவும் ஆவிக்குள்ளாக பாடிக்கொண்டும் மீரியாம் ஆவிக்குள்ளாக நடனமாடிக்கொண்டும் இருந்த போது இஸ்ரவேல் குமாரத்தைகள் கரையில் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் நடனமாடிக்கொண்டும் இருந்த போது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை அடைய சில நாட்கள் பிரயாண தூரத்தில் தான் இருந்தார்கள். இன்னும் 40 வருடங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சிறிதும் அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் வழிகாட்டுக்கு எதிராகவும் முறுமுறுக்க தொடங்கினர். அதே விதமாகத்தான் நாம் நம்மை காண்கிறோம். இதை முடித்துவிட்டு நான் ஸ்ரீபோர்ட்டுக்கு போகிறேன். சுமார் 50 வருடங்களுக்கு முன்பாக நன்றி கூறும் தினத்தன்று லூசியானாவில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அந்நேரம் துவங்கி சபையானது எப்படியாய் விழுந்து போனது. ரோமன் கத்தோலிக்க சபையின் துவக்கம் பெந்தேகோஸ்தே சபை என்பதை நீங்கள் உணர்ந்தது உண்டா? அது உண்மை, அது சரி. அது ஒரு பெந்தேகோஸ்தே சபையாயிருந்தது. ஆனால் வணங்கா கழுத்துள்ள சபை பொறுப்பாளர்கள் உள்ளே நுழைய துவங்கி தேவனுடைய வேத வாக்கியங்களை அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு ஏற்ப பிரகாரமாக மாற்றிக் கொண்டார்கள். அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் முதலானவர்களை கூட கூட்டிக் கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று பாருங்கள். அதில் ஒரு துளி வேத வார்த்தைகள் கூட கிடையாது. ஏதோ காரியத்தை வேறு காரியத்துக்கு பதிலாகவும் ஒரு துண்டு ரொட்டியை பரிசுத்த ஆவிக்கு பதிலாகவும் வைத்துக் கொண்டார்கள். ஒழுக்கு ஞானசாரத்துக்கு பதிலாக தெளிப்பு ஞானசாரத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு பதிலாக பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி ஏற்படுத்திக் கொண்டார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய மகத்துவமான கட்டளைகளை யாவற்றுக்கும் பதிலாக வேறு ஏதோ காரியத்தை ஏற்படுத்திக் கொண்டு வேறு வார்த்தைகளின் படியான உபதேசத்தை விட்டு தூர 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 விலகி போய்விட்டார்கள். பெந்தேகோஸ்தே 50 வருடங்களுக்கு முன்னர் லூசியானாவில் ஊற்றப்பட்டது. அது மட்டும் இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் நிற்குமானால் கத்தோலிக்க சபை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையை காட்டிலும் இன்னும் அதிக தூரத்தில் பெந்தேகோஸ்தே சபை இருக்கும். இந்த 50 வருடங்களில் அது விழுந்து போய் கொண்டிருக்கும் விதமாகவே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் இன்னும் அதிக தூரத்தில் போய்விடும். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அதனோடு அவர்கள் கூட்டிக் கொண்டே போகிறார்கள். பழைய முறைமையான பிரசங்கிமார்கள் போய்விட்டார்கள். தெரு பிரசங்க கூட்டங்கள் என்று ஒன்று கூட கேட்டதே கிடையாது. நமக்கு இருக்கின்றதெல்லாம் ஹாலிவுட் கூட்டப்பட்ட ஒரு கூட்டமும் அதை காஜெட்டை அணிந்தும் வர்ணம் தீட்டிக் கொண்டும் தலைமயிரை வெட்டிக் கொண்டும் மற்றெல்லா காரியங்களையும் உடையவர்களாய் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு சிறிய ரிக்கி ஒரு கிட்டாரை வைத்துக் கொண்டு இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டும் ஸ்திரீகள் உடலோடு ஒட்டியிருக்கும் ஆடைகளை அணிந்து கொண்டும் ஏறக்குறைய உடலே வெளியே தெரிவது போன்று உடை அணிந்தவர்களாய் மேடையின் மீது சுற்றி சுற்றி உடலை இழுத்துக் கொண்டு குறுக்கு நெடுக்குமாய் ஓடிக்கொண்டு வினோத அலங்காரத்துடனும் இருக்கிறார்கள். தேசத்து ஸ்திரீயின் தலைமயிர் வெட்டு என்ற சிகை அலங்காரமும் செய்து கொண்டவர்களாய் இருந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது என்றால் ஒரு பழையவிதமான தேவனால் அனுப்பப்பட்ட வடிகட்டு மார்க்கம், அதாவது சபையிலிருந்து லௌகீக இச்சையை வடிகட்டக்கூடிய மார்க்கம் தேவையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஆக்கினைக்கு நாம் திரும்ப வர வேண்டியவளாயிருக்கிறோம். எரிந்து கழும்பை நீக்கும் அந்த காரியத்திற்கு நாம் திரும்ப வர வேண்டியவளாயிருக்கிறோம். அது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அது பழையவிதமான பிரசங்கத்தை திரும்ப கொண்டு வரும், பரலோகத்தை இன்னும் உயரமாக்கும், நரகத்தை இன்னும் உஷ்ணமாக்கும், துப்பாக்கி குழலை நேராக ஆக்கும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் தான் தேவையாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்து பாருங்கள், உங்கள் சபையார் உங்களை அப்படியே புறம்பாக்கி போடுவார்கள். சில சமயங்களில் நல்ல பிரசங்கிமார்கள் அவருடைய சபையாரால் வழிவிலகி நடத்தப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எங்களிடம் ஸ்தாபனமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தலைமை செயலகம் இருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது. அவர் எங்கெல்லாம் என்னை அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் நான் போவேன். அவர் என்னவெல்லாம் கூறுகிறாரோ அதையெல்லாம் நான் கூறுவேன். நமக்கு எந்த ஸ்தாபனமும் வேண்டாம். இந்த சபை எப்பொழுதாவது ஸ்தாபனத்தை குறித்து பேசுமானால் அப்பொழுது உங்கள் போதகரை இழந்து விட்டீர்கள். அதையே தொடர்ந்து 5 நிமிடம் கூட பேசப்போவதில்லை. தங்களை தாபனமாக்கிக் கொண்ட எந்த ஒரு சபையும் வித்திற்கு போய்விட்டது. அவ்விடமாக போகாத ஒரு ஸ்தாபனத்தை எனக்கு காட்டுங்கள். மறுபடியும் எழுப்பின ஒரு ஸ்தாபனத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்கள். சபையை நடத்தும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார் என்று ஒரு கூட்டம் மனிதர்களை நடத்தும்படியாக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தாமே சர்வ ஞானமாயிருக்கிறார். மனிதனோ வணங்கா கழுத்துள்ளவனாயும் அலட்சியமுமாயிருக்கிறான். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அனுப்புவேன் என்றும் வழியில் அவர்களை வழிநடத்துவேன் என்றும் தேவன் அவரிடத்தில் கூறினார். அவர்கள் அந்த அக்கினி சம்பத்தை பின்தொடர்ந்து போன மட்டும் அவர்கள் சரியாயிருந்தார்கள். அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் கதவு மட்டுமாய் வழிநடத்தி வந்தார். அவர் வழிநடத்த வேண்டி இருந்தது, அது மட்டும்தானே. அதற்கு பிறகு அந்த மகத்தான யுத்த வீரரான யோசுவா அவர்களை வழிநடத்தினார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், 3ஆம் நாளில் தேவன் யோர்தானை பிளக்கப் போகிறார், நாம் அதை கடந்து அக்கறைக்கு போக போகிறோம் என்று அவன் சொன்ன நாள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன் என்ன சொன்னான் என்பதை இந்த வேத வார்த்தைகள் கவனியுங்கள். எனக்கு அது பிடிக்கும். உடன்படிக்கை பெட்டியின் அருகிலிருந்து பின்தொடருங்கள், ஏனென்றால் இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் நடந்து போனதில்லை என்று கூறினார். அந்த உடன்படிக்கை பெட்டி என்னவாயிருந்தது? வார்த்தையாயிருந்தது. உங்களுடைய ஸ்தாபனம் காட்டும் வழிகளில் இப்பொழுது பிரயாணம் செய்யாதீர்கள், வார்த்தையின் பின்னாகவே போங்கள். ஏனென்றால் இந்த வழியாக இதற்கு முன்பு நீங்கள் போனதே இல்லை. சகோதரனே, கிறிஸ்தவ சபையாக தன்னை பரிசோதித்து பார்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நேரம் எப்பொழுதாவது அதற்கு இருக்குமாயின் இப்பொழுதே அந்த நேரமா இது இருக்கிறது. அந்த மகத்தான கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதான அந்த வேளையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இப்பொழுது அது ரோமாபுரியில் நடந்து கொண்டிருக்கின்றது. மார்க்க வேதங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்படுகின்றது. உலக சபைகளின் ஐக்கிய சங்கம் இந்த எல்லா சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஐக்கியப்படும் போது மிருகத்தின் சொருபம் உண்டாக்கப்படுகின்றது. சரியாக வேதம் என்ன கூறுகின்றதோ அப்படியே இருக்கிறது. இன்று காலை செய்தியிலே நாம் என்ன கூறினோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் சரியாக அங்கேதான் இருக்கிறோம். எல்லா காரியங்களும் சரியாக நம்முடைய வாசலண்டையில் இருக்கிறது. ஆனால் ஜனங்களோ இன்னமும் கொள்கையிலேயே பின்பற்றி போகின்றனர். நீங்கள் வார்த்தையை தொடர்வதே மேலானதாக இருக்கும். வார்த்தை உங்களை வழிநடத்தி யோர்தானை கடந்து கொண்டு செல்லும். ஏனென்றால் வார்த்தை கிறிஸ்துவாயிருக்கிறார், கிறிஸ்து தேவனாயிருக்கிறார், தேவன் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். வார்த்தைக்கு பின் செல்லுங்கள். ஓ ஆமையா, அந்த வழிகாட்டியோடு கூட இருங்கள். சரியாக வார்த்தைக்கு பின் செல்லுங்கள். வார்த்தையை முந்திக் கொண்டு போகாதீர்கள், அதை பின்தொடர்ந்து அதன் பின்னே இருங்கள். அது உங்களை வழிநடத்தட்டும், நீங்கள் அதை வழிநடத்த வேண்டாம், அதன் போக்கில் அதை விடுங்கள். யோசுவா கூறினார், இதற்கு முன்னே ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போனதில்லை, அந்த வழியை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று. இன்றைக்குள்ள பிரச்சனையே அதுதான், பெரும் பாதையில் உங்களை வழிநடத்திக் கொண்டு போவதற்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம் இல்லை. அந்த பெரும் பாதையில் உள்ள சந்துகளும் மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும். பாவத்துக்கு போகின்ற வழிநடுக உங்களுக்கே தெரியும். அதிக காலம் நீங்கள் அங்கே இருந்தீர்கள், அதை குறித்து உங்களுக்கு ஒருவரும் சொல்ல முயற்சிக்க வேண்டியதில்லை. அதனுடைய எல்லா குறுக்கு பாதைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது உண்மை. ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி திருட வேண்டும் என்று ஒருவரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அது தெரியும். எப்படி சபிக்க வேண்டும் என்று ஒருவரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு அது தெரியும். இந்த பொல்லாத காரியங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லா இடத்திலும் இருக்கின்ற எல்லா மரங்களிலும் தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், கிறிஸ்தவளாய் இருக்கின்ற ஜனங்களை நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். நீங்கள் இன்னொரு தேசத்துக்குள்ளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்திற்குள்ளாய் ஒரு பரலோக தேசத்துக்குள்ளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே நீங்கள் உங்கள் வழியை சுற்றிலும் அறிந்திருக்கிறீர்கள். ஓ என்ன, ஆம், உனக்கு என்ன தெரியும், ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை வைத்துக் கொண்டு எப்படி சீட்டாட முடியும் என்று உங்களுக்கு தெரியும். தாயக்கட்டை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது உருளும் போது என்னவா இருக்கும் என்றும் அதுபோன்று மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்தம், நீதி, தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவியானவர் எப்படி கிரியை செய்கிறார், என்ன செய்கிறார் என்பவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டம் வரும்போது நீங்கள் வார்த்தையாகிய வழிகாட்டியின் பின்னாக தரித்திருங்கள். புரிகின்றதா? இந்த வழியா இதற்கு முன்பு நீங்கள் போனதில்லை. நீங்கள் கூறலாம், நான் ஒரு நல்ல சாதுரிய ஞானம் உள்ளவன், நான் கல்லூரியில் 2 பட்டங்கள் பெற்றிருக்கிறேன் என்று. நீங்கள் அதை மறந்து விடுவது நலமாயிருக்கும். ஆமையா, நான் குருமார் பள்ளியில் படித்திருக்கிறேன் என்று கூறலாம், நீங்கள் அதை மறந்து விடுவது நலமாயிருக்கும். நீங்கள் வழிகாட்டியின் பின்னாலே இருப்பது மேலாயிருக்கும். அவர் உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். அவர் வழி அறிந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியாது. இதற்கு முன்பு நீங்கள் இந்த வழியாய் போனதில்லை. சரி, அவர்கள் போயிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். பாருங்கள், அப்படி அவர்கள் வழியாய் போயிருந்தால், இயேசு சொன்னார், இந்த வழியாய் கடந்து போகிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். எண்ணாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார் எத்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொன்னார். பெரும்பான்மையானவர்கள் அதை வேண்டாம் என்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள், அது தேவ ஏவுதலின்படியா இல்லை என்கிறார்கள். அவர்கள் வழிகாட்டியை பின்பற்றுவது கிடையாது, அவர்கள் ஒரு மனிதனால் ஆன கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் வார்த்தையின் பின்னாக இருப்பது மேலானதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இந்த வழியாய் போனதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களும் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ளாய் பிறந்திருக்கிறீர்கள். இந்த வழியாய் நீங்கள் இதற்கு முன்பாக போனதில்லை. நீங்கள் இந்த வழியாய் போயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் பரிசுத்தின் வழியாய் வந்திருப்பீர்கள். ஏனென்றால் அது ஒரு புதிய தேசம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜனங்கள். நீங்கள் சபைக்கு வருவீர்கள், யாரோ ஒருவர் எழும்பி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா என்று சத்தமிடுவதை கேட்பீர்கள். ஏன், நீங்கள் சொல்லலாம், நல்ல வேளை எங்கள் சபையில் மட்டும் அதை செய்திருந்தால் நான் எழும்பி அப்பொழுதே வெளிநடந்து போயிருப்பேன் என்று. புரிகின்றதா? ஜாக்கிரதையாயிருங்கள். இப்பொழுது வார்த்தையின் பின்னே இருங்கள். வழிகாட்டி உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி நான் உங்களிடத்தில் பேசின காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு வழிபடுத்துவார். அவர் அதை உங்களுக்கு காண்பிப்பார். வரப்போகின்ற காரியங்களை அவர் உங்களுக்கு கூறுவார். உண்மையான வழிகாட்டியதை செய்வார். வேறாயிடம் போகாதீர்கள், வழிகாட்டியதை செய்வார். அவரிடம் போங்கள். வழிகாட்டி தவிர வேறு யாரிடமும் போகாதீர்கள். உங்களை வழிநடத்தும்படி அனுப்பப்பட்டவர் அவரே. அதை செய்யக்கூடியவர் அவர் ஒருவரே. தேவன் உங்களுக்கு இன்னொரு வழிகாட்டியை அளித்திருக்கிறார். தேவனால் அளிக்கப்பட்ட வழியை பின்பற்றுங்கள். இன்றைக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், சபைக்கு வருகிற ஜனங்கள் வந்து சில நிமிஷங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு பழக்கம் இல்லாத ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குளிர்ந்து போன சபையை சேர்ந்த ஒரு சிறிய ஸ்திரீயை நான் கண்டு வியந்தேன். அவளுக்காக இப்பொழுது நான் ஜெபித்து வந்தேன். அந்த சிறிய ஸ்திரீயை தேவன் சுகப்படுத்த போகின்றார். அவளுக்கு இது புரியவில்லை, அது குறித்து ஒன்றும் அவளுக்கு தெரியாது. அவள் உள்ளே வந்தால் அவளுக்கு தெரியவில்லை என்று அவள் கூறினாள். ஆனால் நான் அவளிடம் சொன்னேன், வந்து என்னை பாரும் என்றேன். அவள் ஒருவிதமான பயந்தவளும் பின்வாங்கி போகிறவளுமாய் இருந்தாள். ஆனால் வழிகாட்டியானவள் அவளை முன்னேறி போ என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவள் அதை பெற்றுக் கொண்டாள். அதுதான் காரியம். பாருங்கள், இந்த காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தின காரணத்தினால் அது ஆகும். பாருங்கள், தேவன் ஒரு வழியபடியவராய் இருக்கிறார். காட்டு வாத்துக்கள் தெற்கு நோக்கி பறந்து போவதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நினைவிருக்கட்டும், அந்த சிறு வாத்து அங்கே எங்கேயோ ஒரு குளத்தில் பறந்தது. அதற்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே எங்கேயோ கனடாவில் உள்ள மலைகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த சிறு குளத்தில் தவிர வேறொன்றையும் அதற்கு தெரியாது. அந்த குளத்தை விட்டு அது வெளியே போனதே கிடையாது. ஆனால் அது ஒரு தலைவனாக பிறந்தது. ஒரு தலைவனாக இருக்க அந்த சிறு வாத்து பிறந்திருக்கிறது. முதலாவது காரியம் ஒரு நாள் இரவு அந்த மலையின் உச்சியில் பனி உறைய ஆரம்பித்தது. என்ன சம்பவித்தது? அந்த குளிர்ந்த காற்று உச்சியிலிருந்து தரைக்கு வர துவங்கியது. நான் இப்படி யூகிக்கிறேன், அந்த சிறிய வாத்து நடுங்கிக் கொண்டு, அம்மா இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறது.
அதற்கு முன்னர் அந்த குளிர்ந்த சீதோஷினத்தை அது உணர்ந்ததே கிடையாது. அது சுற்றிலும் சுற்றி சுற்றி கவனிக்க ஆரம்பித்து குளத்தின் கரைகளில் தண்ணீர் உறைய ஆரம்பித்து குளத்தில் பனிக்கட்டிகள் வர துவங்கின. அதற்கு தெரியவில்லை, ஆனாலும் திடீரென்று நினைவிருக்கட்டும், அது ஒரு கூட்ட வாத்துக்களை வழிநடத்த ஒரு தலைவனாக இருக்கும்படியாய் பிறந்தது. அந்த உணர்வு அது தொடுகின்ற அந்த வேளையிலே அது குளத்தின் மத்தியிலிருந்து குதித்து உயர எழும்பும். நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், நாம் அதை ஏவுதல் என்று அழைக்கிறோம், அல்லது நீங்கள் அதை அபினம் அழைக்கிறீர்கள், உள்ளுணர்வு, அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த குளத்தின் மத்தியிலிருந்து அது எழும்பி உயரே பறந்து என்று சத்தமிட்டு புறப்படும். அந்த குளத்தில் இருக்கும் வாத்துக்கள் அனைத்தும் நேராக அதன் அண்டைக்கு போகும். காரணம் என்ன? அது ஹாங் ஹாங் என்று சத்தமிடத்திலிருந்து அவைகளின் தலைவனை அவைகள் அறிந்து கொள்ளும். எக்கால விளங்கால சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? சரியா? எக்கால விளங்கால சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு தன்னை ஆயத்தம் பண்ண முடியும்? அந்த சிறிய வாத்தானது விளங்கால சத்தத்தை எழுப்பினால் பறந்து செல்வதற்கு எந்த வாத்து தன்னை ஆயத்தப்படுத்த முடியும்? அது உண்மை. அந்த சிறிய வாத்து தன்னுடைய சிறிய அலகை நீட்டி ஹாங் ஹாங் என்று சத்தமிட ஒவ்வொரு வாத்தும் அதனண்டே போய்விடும். ஹாங் 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 ஹாங். இதோ அவைகள் யாவும் ஒன்றாய் கூடிவிட்டன. அவைகளுக்கு அப்பேற்பட்டதான ஒரு யூபிலி உண்டாயிருக்கும். அந்த குளத்தின் மத்தியில் அவைகள் அப்படியே பொருளுவதும் இப்படி பொருளுவதுமாய் ஒரு கொண்டாட்டமே அவைகளுக்கு உண்டாயிருக்கும். கொஞ்சம் கழித்து அதற்கு அதன் அசைவது போன்ற உணவு ஏற்பட்டு அங்கிருந்து அது போக வேண்டியதாக இருந்தது. அது தன் திருகளை எடுத்துக் கொண்டு குளத்தின் மத்தியிலிருந்து எழும்பி ஆகாயத்தில் பறந்து 4 அல்லது 5 முறைகள் சுற்றி சுற்றி வந்து அதனால் போக முடியும் என்பது போல நேராக லூசியானாவை நோக்கி சென்றது. எல்லா வாத்துக்களும் அதை தொடர்ந்து சென்றன. ஹாங்காங் 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 என்று சத்தமிட்டுக் கொண்டது வருகிறது. என்ன காரணம்? அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆமே, வாத்துக்கள் அவைகளின் வழிகாட்டி அறிந்திருக்கிறது, ஆனால் சபையோ அதன் வழிகாட்டியை அறியாதிருக்கிறது. ஆம், என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு தெரியும். அந்த வாத்துக்களை பாருங்கள், நேராக அலாஸ்காவில் இருந்து வருகின்றன. அந்த வயதான ஆண் வாத்து எப்பொழுதும் அவைகளை வழிநடத்தும். அந்த வாத்துக்கள் அந்த ஆண் வாத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளும். அந்த ஆண் வாத்து என்ன பேசுகிறது என்று அவைகள் அறிந்திருக்க வேண்டும். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஆண் வாத்து தான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாமல் ஒரு கூட்ட வாத்துக்களை இங்கிலாந்துக்கு வழிநடத்திக் கொண்டு போனது என்பதை லுக் மாத புத்தகத்தில் வாசித்தீர்களா? அது உண்மை. இதற்கு முன்னர் இங்கிலாந்திற்கு வாத்துக்கள் வந்தது என்பதே கிடையாது. என்ன காரணம்? அவைகளின் தலைவரை அவைகள் சரியாய் கவனிக்கவில்லை. அந்த வயதான ஆண் வாத்துக்கு தான் எங்கே போகிறேன் என்பதை அறியாதிருந்தது. இப்பொழுதோ அவைகள் இங்கிலாந்துக்கு போய்விட்டது, திரும்பி வர முடியவில்லை. அந்த முழு கூட்ட வாத்துகளிடத்திலும் இன்றைக்கு காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் அவைகள் நீண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த லுக் பத்திரிகை அந்த வாத்துக்கள் இன்றைக்கும் கூட்டமாய் இங்கிலாந்து சுற்றி வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கிறது. திரும்பி போக அவைகளுக்கு வழி தெரியவில்லை என்று கூறுகிறது. எனக்கு தெரிந்துள்ள சில வாத்துக்கள் நிலைமை கூட அந்த விதமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் உண்டு, ஒரு நல்ல மணிக்கணக்காக நடக்கும் கூட்டங்கள் இருக்கின்றன. அங்கு சற்று நேரம் பிரசங்கிக்கு சில எடுப்பதில் பிரசங்கிமார்கள் வருகிறார்கள், ஆனால் நீங்க எங்கே போகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. கூட்டம் கூட்டமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு ஸ்தாபன கேளிக்கையின் பேரில் உங்களை வழிநடத்த உங்களுக்கு சில ஆண் வாத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் வார்த்தையின் பக்கமாய் திருப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு திருப்ப இல்ல இருந்து நமக்கு ஏன் இன்னும் எழுப்புதல் வரவே இல்லை என்கிறார்கள். புரிகின்றதா? அந்த குறிப்பிட்ட சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சத்தம் என்பது சுவிசேஷ எக்காலம் முழங்கும் சுவிசேஷமே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ஆகும். கோட்பாடுகள் அல்ல, ஸ்தாபனங்கள் அல்ல, ஆனால் வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளம் பின்தொடரும். புரிகின்றதா? அதோ அவைகள் அங்கே வழியினூடாக போகின்றன. ஒரு சமயம் ஒரு வயதான ஆண் வாத்து தான் எங்கே போகிறோம் என்பதை அறியாமல் இருட்டினூடாக பறந்து போக முயற்சித்து ஒரு கூட்ட வாத்துக்களை கொன்று போட்டது. அவைகள் எல்லாம் இருட்டில் அங்கே மலைகளில் போய் மோதிக்கொண்டு துண்டு துண்டாக பிளவுண்டது, சில வெடித்தது. நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட சத்தத்தை அவைகள் அறிந்திருக்க வேண்டும். அந்த சிறிய வாத்தானது குறிப்பிட்ட சத்தத்தை உடையதாக இருந்து எல்லா வாத்துக்களும் அந்த சத்தத்தை அறிந்திருந்தால் அவைகளுக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூடும் கொண்டாட்டம் உண்டா இருந்து அங்கிருந்து நேராக நோக்கி போகும். அவைகள் அங்கே எதற்காக போகிறது? எங்கே குளிர் இல்லாமல் இருக்கிறதோ அங்கே போகும். குளிர்ச்சியிலிருந்து எப்படி தப்பிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவை தேவன் ஒரு வாத்திற்கு அளித்திருப்பாரானால் அவருடைய சபைக்கு எவ்வளவாய் அவர் கொடுத்திருக்க வேண்டும். உள்ளுணர்வினால் ஒரு வாத்திற்கு அதை செய்ய முடியுமானால் சபைக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
குறைந்து போன சம்பிரதாயங்கள், கோட்பாடுகள் முதலான காரியங்களில் இருந்து நம்மை வழிநடத்தி வெளியே கொண்டு வந்து ஒரு மகிமையானதும் அற்புதமான பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். அதில் வல்லமை, ஞானம், பொறுமை, தேவபக்தி, பரிசுத்த ஆவி முதலானவைகள் இருக்கிறது. ஒரு உண்மையான வழிகாட்டியானவன் அக்காரியங்களுக்குள் தான் உங்களை வழிநடத்துவான். ஏனென்றால் அவர் சுவிசேஷத்தை தவிர வேறு எதையும் சுவாசிக்க மாட்டார், வெறும் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே சுவாசிப்பார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவையாயிருக்கிறது. ஆண்டவரை காண வந்த வான சாஸ்திரிகளுக்கு தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர்கள் மந்திர வேலை செய்பவர்கள், மந்திரவாதிகள். அவர்கள் கிழக்கத்திய நாடுகளில் இருந்தார்கள். நட்சத்திரத்தை கிழக்கில் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் மேற்கே இருந்து வந்தவர்கள். அவர்கள் கிழக்கே நோக்கி பார்த்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள், அல்லது அவர்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பார்த்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். நாங்கள் கிழக்கில் இருந்தோம், மேற்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். புரிகின்றதா? நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். பாருங்கள், அவர்கள் கிழக்கில் இருந்தார்கள், நாங்கள் கிழக்கில் இருந்த போது அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்கள் புறப்பட ஆயத்தமாகின்றதை என்னால் யூகிக்க முடிகின்றது. அவர்கள் உங்களுடைய மனைவி அவரிடத்தில் என்னப்பா எல்லா காரியங்களையும் அடுக்கி ஆகிவிட்டதா? உங்களுடைய திசை அறிவிக்கும் அந்த கருவி எங்கே என்று கூறுவதை நான் யூகிக்கிறேன். அதற்கு அவன், இந்த முறை நான் திசை காட்டும் காந்த கருவியை உபயோகிக்கப் போவதில்லை என்கிறான். சரி, அப்படியானால் நீங்கள் எப்படி மலைகளை கடக்கப் போகிறீர்கள் என்றால், நினைவில் கிட்டம் அவர்கள் டைகிரஸ் நதியை கடந்து பின்னர் சமபூமிக்கு வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒட்டகத்தின் மேல் 2 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அவர்கள் எப்படிதான் பிரயாணம் போவார்களோ? என்ன, நீங்கள் திசை காட்டும் காந்த கருவியை கூட கொண்டு போகவில்லையே என்றால் அவன் இல்லை என்றான். அப்படியானால் எப்படி போக போகிறீர்கள் என்றால், நான் தேவனால் அளிக்கப்பட்ட வழியாய் போகிறேன். அது அங்கே உயர இருக்கின்றதே நட்சத்திரம், அது எங்களை அந்த ராஜாவிடத்துக்கு கொண்டு போக போகிறது. அதுதான் காரியம் என்றான். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர் எங்கே இருக்கிறார்? தேவனால் அளிக்கப்பட்ட வழியை அவர்கள் பின்பற்றி போனார்கள். அவர்கள் அங்கே சிறிது நேரம் ஒரு கூட்ட கோட்பாடுகளினால் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வீதியில் முன்னும் பின்னுமாக போய்கொண்டு அழகான ஆடைகளை அணிந்தவர்களாய், அவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எருசலேம் அது தலைமை ஸ்தலமாயிருந்தது. அந்த பெரிய சபையானது அதை குறித்து ஏதாவது காரியம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். அவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர் எங்கே என்றனர். அவர்கள் பாஸ்டர் இன்னார் இன்னாரை, பிரதான ஆசாரியர் இன்னார் இன்னார் அவரிடம் சென்றார்கள். அவர்களில் ஒருவருக்கும் அதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே மலைச்சரிவில் ஒரு கூட்டம் மேய்ப்பர்களுக்கு அங்கே ஒரு அருமையான நேரம் உண்டாயிருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனால் அளிக்கப்பட்ட வழியாய் வந்தார்கள். அங்கே அவர்கள் சற்று தாமதித்தார்கள். அப்பொழுது அவன், நாம் என்ன செய்தாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன், நாம் ஒரு முக்கிய குழு கூட்டம் கூட்ட வேண்டும் என்றான். ஆகவே அவர்கள் சனன்றின் ஆலோசனை சங்கத்தை கூட்டி அவர்களிடமிருந்து இதை குறித்து ஏதாவது தகவல் பெற முடியுமா என்று எண்ணினர். ஆனால் கிடைத்த காரியம் இல்லை, அதை குறித்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பது. அதே காரியம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. சுகமளிக்கிறதும், நிறைக்கிறதும், ரட்சிக்கிறதும், திரும்பவும் வருகிறதுமான இந்த வழிகாட்டியை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று அந்த வழிகாட்டி நமக்கு கூறினார். இதோ நாம் இப்பொழுது அவைகளின் மத்தியில் இருக்கிறோம். இருதயத்து நினைவுகளை வகையிருக்கிறவர். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்று தெரியாது. அவர் அதை ஏதோ மனதினால் கருத்தெறிதல் அல்லது ஏதோ ஒன்றாக அழைக்கிறார்கள். அதை குறித்து என்ன சொல்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் பாருங்கள், அந்த வான சாஸ்திரிகள் நினைவிருக்கின்றதா? அவர்கள் எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்த போது நட்சத்திரம் மறைந்து விட்டது. நீங்கள் கோட்பாடுகளை எதிர்நோக்கு மட்டும், உங்களை தேவனிடத்தில் நடத்த நீங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்த மனிதனை எதிர்நோக்கு மட்டும், தேவ ஓ தாசை உங்களை விட்டு அகன்று போய்விடும். இந்த வான சாஸ்திரிகள் அதை குறித்து வெறுத்து போய் போதும் போதும் என்று அவர்களையும் அந்த யூத கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் விட்டு எருசலேமை விட்டு வெளியேறின மாத்திரத்தில் அந்த நட்சத்திரம் காணப்பட்டு அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து களி கூர்ந்தனர். அவர்கள் மீண்டும் வழிகாட்டியை கண்டனர். ஏதோ ஒரு பழைய குளிர்ந்த சம்பிரதாய சபையில் இருந்து கொண்டு பின்னர் ஒரு நல்ல அக்கினியாய் உள்ள சபைக்கு போய் வழிகாட்டியானவர் நடத்தி கொண்டு போவதை பார்க்கும் போது என்ன ஒரு வித்தியாசமாயது இருக்கும். ஆம், நாம் அவர் நட்சத்திரத்தை நாங்கள் கிடைக்கலே கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யோசுவா ஜனநிலத்தில் நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை பின்தொடர்ந்து போங்கள், ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் இந்த வழியாய் போனதில்லை என்று கூறினான். சரியான பாதையில் அல்லாமல் வேறு எந்த விதமாய் உடன்படிக்கை பெட்டியானது போகும்படியாய் தேவன் அனுமதிக்க மாட்டார். யாவரும் அதை பின்தொடர்ந்து யோர்தானின் அக்கறைக்கு கடந்து போனார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் காரியம் அப்படியே தான் இருக்கிறது. ஆமையா, அது பரிசுத்த ஆவியா இல்லையா என்ற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்படுதல்களையும் நாம் காண்கிறோம். அந்த வெளிப்படுதல்கள் தேவனுடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறதா இருக்கிறது. சமீபத்தில் ஒரு கூட்ட சகோதரர்கள் ரத்தமும் தண்ணீரையும் உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருமாய் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதெல்லாம் பரவாயில்லை. என்னை பொறுத்தமட்டில் அவைகளெல்லாம் ஒரு ரூபகரமாகாது, அது ஒரு வேறு வார்த்தையின்படியான ரூபகரமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் கூறினதை அது ரூபகரப்படுத்தமட்டாய் அதெல்லாம் சரிதான். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கு காரணமாய் உங்கள் கரத்தில் எண்ணெய் வருகிறது என்று. அப்படிப்பட்டதை நான் நாடி போக முடியாது, புரிகின்றதா? அதற்கும் எண்ணெய்க்கு தொடர்பு உண்டு என்று நான் நம்ப மாட்டேன். அந்த ரத்தம் சுகப்படுத்தவும் ரட்சிக்கவும் போகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன நேர்ந்தது? அந்த எண்ணெய் சுகப்படுத்த போகிறது என்றால் அவருடைய தழும்புகளை குறித்து என்ன பார்த்தீர்களா? புரிகின்றதா? வார்த்தையின் சத்தியத்துக்கு உங்களை கொண்டு போகின்ற அந்த வழிகாட்டி வரும்படியாக நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீங்கள் எலும்பு ஆயத்தமாகி இறங்கு வரிசையில் எண்ணுவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்பதாகும். அது உண்மை, பறந்து போவதற்கு ஆயத்தமாகின்றோம். ஆமையா? ஆம். என்ன காரணத்தினால்? அரி தத்துவரூபமாய் ஆக்கவும் உண்மை பொருளாய் ஆக்கவும் வழிகாட்டியால் மட்டுமே முடியும். ஒரு வேறு வாக்கியத்தை எடுத்து வைத்திருக்கிறேன், குறிப்பிட்டும் இருக்கிறேன், அதை வாசிக்க விரும்புகிறேன். அது 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் என்ன விதமாக வருகிறது? மனுஷருடைய சித்தத்தினால் அல்ல, தாபன கோட்பாடுகளினால் அல்ல, ஆனால் தேவனுடைய சித்தத்தினால் வருகிறது. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்படும் போது உண்டானதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே தேவனுடைய வழிகாட்டியா இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. அக்கினி சம்பத்துக்குள்ளா இருந்ததே அதுதான் பரிசுத்த ஆவி. அது கிறிஸ்துதான் என்று எந்த மனிதனும் அறிவான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி மோசே எகிப்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டான். கிறிஸ்து ஒருவரே, அவர்கள் அங்கே அவருக்கு எதிராக நின்று உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டேன் என்று கூறுகிறாயே என்றார்கள். அதற்கு அவர், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று கூறினார். பற்றி எறிகின்ற புதிரிலே அக்கினி ஸ்தம்பமாய் மோசேயை சந்தித்தது நான் தான் என்றார். ஆமையா? அவர் மாம்சமாக ஆன தேவனாயிருக்கிறார். ஒரு 3வது நபர் அல்ல, அதே நபர் ஒரு வித்தியாசமான அலுவலகத்தில் இருக்கிறார். 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவனுடைய 3 அலுவலகங்கள். சரியாக அப்படிதான். சரி, எப்பொழுதும் வேத வாக்கியங்கள். தேவன் நமக்கு அளிக்கும் போதெல்லாம் அவர் நேர்த்தியானதையே அளிக்கிறார். தேவன் பாதுகாத்துக் கொள்ள சபைக்கு ஒரு வழியை அளித்த போது அவர் நேர்த்தியானதையே அளித்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த போது அவர் என்ன கொடுத்தார் என்றால், அவருடைய வார்த்தையே பாதுகாவலாக கொடுத்தார். நீங்கள் இந்த வார்த்தையின் பின்னே நில்லுங்கள், நீங்கள் பாதுகாவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையை விட்டு புறம்பாய் போவீர்களேயானால் அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். தேவன் தம்முடைய யுத்த தந்திரத்தை மாற்றவே இல்லை, சாத்தானும் அவருடையதை மாற்றவே இல்லை. அவன் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக எந்த விதமாய் போனாரோ அப்படியே இன்றைக்கும் போகிறான். ஏன்? அதை விவாதிக்க முயற்சிப்பதன் மூலமாக தேவன் அந்த விதமாய் செய்வார் என்பது ஏற்றுக்கொள்ள கூடாததாக இருக்கிறது. ஓ, தேவன் அப்படித்தான் கூறியுள்ளார். ஆனால் ஒரு பரிசுத்த தேவன் நிச்சயமாக அதை செய்ய மாட்டார் என்று சாத்தான் கூறினார். நிச்சயமாக அவர் அப்படித்தான் செய்வார். ஏனென்றால் அமிதமாய் செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கும் ஜனங்கள் அதையே கூறுகிறார்கள். ஓ, 1 நிமிடம் போரும், இப்பொழுது நீ விசுவாசிக்க மாட்டாய், நான் சபைக்கு போய் என்னுடைய தசம பாகத்தை செலுத்தி இதை அதையெல்லாம் செய்வேனேயானால் தேவன் என்னை தள்ளிவிடுவாரா? ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ள கூட முடியாது. புரிகின்றதா? எந்த ஒரு தாக்குப்போக்குகளுக்கும் இடமில்லை. அந்த வயதான பாவம் 7 மனிதன், பாவம் அந்த வயதான 7 ஸ்திரீ, அங்கே ஒரு நல்ல வயதான ஆத்துமா இருக்கின்றதே என்பார்கள். தேவனை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உள்ளே ஒரே ஒரு வழி, மறுபடியுமாய் பிறப்பதில் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். எவ்வளவு சிறியதோ, எவ்வளவு வயதானதோ, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எவ்வளவா சபைக்கு போனார்கள், எத்தனை ஸ்தாபனங்கள் அவர்களுக்கு தெரியும், எவ்வளவு கோட்பாடுகளை அவர்களால் மனப்பாடமாய் திருப்பி கூற முடியும் என்ற இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்கள் துவக்கமே அஸ்திபாரத்தின் மேல் இல்லை என்பதாகும். அது அப்படியே சரியானது. ஆகவே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாய் இருக்கிறது. அவர் உங்களை சத்தியத்திற்குள் வழிநடத்துவார். தேவனுடைய வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது. அவர் உங்களை வழிநடத்துவார். எப்பொழுதுமே அவிதமாகத்தான் இருந்துள்ளது. எதையும் தேவன் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார். நேர்த்தியானது எது என்று தேவன் அறிவார். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். அது சரிதான், தேவன் அவிதமாய்தான் இருக்கிறார். எனவே அவர் ஒன்றையும் மாற்றி அமைக்க வேண்டியதில்லை. சரியா? அவர் நடத்தி கொண்டு போகின்ற பாதையை அவர் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய வழிகாட்டியானவர் அவர் போதிக்கின்றதான அதே வார்த்தையில் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். வழிகாட்டியினால் லூக்கா ஏவப்பட்டு இதை கூறினான், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என்னுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், தர்ப்பங்களை எடுப்பார்கள், தாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று கூறினார். மேலும் கூறுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் வழிகாட்டினால் நடத்தப்பட்டு அடையாளங்கள் அவர்களை பின்தொடர வார்த்தையை பிரசங்கித்தார்கள் என்று. அது என்ன? அதுதான் சத்தியம் என்று வழிகாட்டியானவர் ரூபகாரப்படுத்துகிறதா இருக்கிறது. அது தேவனுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த விதமாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய காரிய கிரமமாய் இருக்கிறது. அவரால் அதிலிருந்து மாற முடியாது. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார். ஆமேன். அவரால் அதிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறார். நான் மாறலாம், நான் ஒரு மனிதன், நீங்கள் மாறலாம், நீங்கள் ஒரு மனிதனோ மனுஷியாகவோ இருக்கிறீர்கள். ஆனால் தேவனால் மாற முடியாது. நான் வரம்புக்கு உள்ளானவன், நான் தவறுகள் செய்யலாம், நான் தவறாக கூறலாம், நாம் எல்லாரும் தவறு செய்யலாம். ஆனால் தேவனால் தவறு செய்துவிட்டு தேவனாய் இருக்க முடியாது. அவருடைய முதல் தீர்மானமே பரிபூர்ணமானதா இருக்கிறது. காட்சியில் அவர் என்ன விதமாக கிரியை செய்கிறாரோ அதே விதமாக தான் எல்லா நேரத்திலும் கிரியை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். ஒரு பாவியை ரட்சிக்க அவர் காட்சியில் அழைக்கப்படுவாரானால் அவர் ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் அவனை ரட்சிக்கிறார். அடுத்த முறை ஒரு பாவி வரும்போது அதே விதமாகத்தான் அவர் கிரியை செய்ய வேண்டும். அல்லது அவர் முதல் முறையாக கிரியை செய்த போது அது தவறாக கிரியை செய்திருக்க வேண்டும். நான் அவரை நேசிக்கிறேன், அது சத்தியம் என்று நான் அறிவேன். எனக்கு 53 வயதாகிறது. 33 வருஷங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறேன். அது தவறி போறதை நான் கண்டதே கிடையாது. உலகத்தை சுற்றி 7 முறை எல்லா மார்க்கங்களிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் ஒரு முறை 10 லட்சம் ஜனங்கள் மத்தியிலும் அது பரீட்சிக்கப்பட்டதை கண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு முறையும் அது தவறி போனதில்லை. நான் ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்து பேசவில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டு அதை கனப்படுத்துகிறார் என்று நான் அறிந்துள்ள அனுபவத்தை கொண்டு பேசுகிறேன். உங்களிடத்தில் ஏதோ விதமான கொள்கை இருந்தால் அதை நீங்கள் கவனித்து பார்ப்பது மேலாயிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையே தாங்குவார். பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 1:3 வசனத்தில் அவரே வார்த்தை என்றும் அவரே வழிகாட்டி என்றும் கூறியுள்ளான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார் என்றே. பரிசுத்த ஆவி இவ்விடமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:38 இவ்விடமாக கூறும்படி பேதுரு ஏவப்பட்டான். அதில் அவன், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த இடம் துவங்கி வழிகாட்டியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆம், செய்ய வேண்டிய காரியம் அதுதான். முதலாவதாக உங்களுடைய பாவங்களில் இருந்து, உங்களுடைய அவிசுவாசத்தில் இருந்து, இந்த காரியங்களை அவிசுவாசித்தீர்கள் என்பதிலிருந்து மனம் திரும்புங்கள். முதலாவது மனம் திரும்புங்கள், பின்னர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னர் வழிகாட்டியானவர் அந்த நேரம் துவங்கி உங்களை வழிநடத்துவார். பாருங்கள், அதுதான் உங்களுடைய கடமை. மனம் திரும்ப வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. அதற்கு பின்னர் அங்கிருந்து உங்களை பொறுப்பேற்று நடத்துவது வழிகாட்டியின் கடமையா இருக்கிறது. உங்களை வல்லமையிலிருந்து ஞானத்திற்கும் பொறுமைக்கும் இச்சையடக்கத்துக்கும் தேவபக்திக்கும் சகோதர அன்புக்கும் வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிப்பார். புரிகின்றதா? அப்பொழுது தேவனுடைய முழு வளர்ச்சியை நீங்கள் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஒரு உண்மையான தேவனுடைய மனிதனாய், ஒரு உண்மையான தேவனுடைய ஸ்திரீயாய், கிறிஸ்துவுக்குள் நங்கோரம் பாய்ச்சப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நங்கோரம் பாய்ச்சப்பட்டிருக்கேன் என்பதை நான் நேசிக்கிறேன். ஆம், மார்க்கு 16 எழுதும்படி மார்க்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது மீதான். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின போது யோவான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டான். அவன் வழிகாட்டியினால் நடத்தப்பட்டான். மட்டுமல்லாமல் அவன் எப்படியும் கூட எழுதும்படியா நடத்தப்பட்டான். இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடவோ அல்ல வார்த்தையை கூட்டவோ செய்கிறவன் எவனோ ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போம் என்பது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதோ காரியத்தை வைத்துவிட்டு எப்படி நாங்கள் இனமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று கூறுகிறீர்கள். ஒன்றும் அர்த்தமாகவில்லை, அப்படித்தானே? இல்லை ஐயா, அது அர்த்தமாகவில்லை. வாழ்க்கை முழுவதுமாக அவர் என்னுடைய வழிகாட்டியாக இருந்தார். அவர் என்ன ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தினார். என்னை ஜீவனுக்குள் வழிநடத்தினவர் அவரே. அவரே என்னுடைய ஜீவனாயிருக்கிறார். அவர் இல்லாமல் எனக்கு ஜீவன் இல்லை. அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் இல்லாமாயிருக்கிறார். என்னுடைய துன்பத்தின் வேளையிலே அவரின் பக்கத்தில் நிற்கிறார். நேற்று அவர் என்னை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு அவர்கள் அதையே செய்தார்கள். நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? என்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமையா, அவர் அதை வாக்களித்திருக்கிறார், அவர் அதை செய்வார். அவர் என்னுடைய ஜீவனாயிருக்கிறார். அவர் என்னுடைய வழிகாட்டியாயிருக்கிறார். அவர் எனக்கு எல்லாமுமாயிருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். எனக்கு கடினமான சோதனைகள் இருந்தது. நான் எங்கு சென்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸ்திரீகளாகி நீங்கள் துணிகளை துவைக்க போகும் போது அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் அங்கே பட்டணத்திற்கு போவீர்களானால் அவரை நம்புங்கள். உங்களுக்கு தெரியும், நான் அதிகம் வேட்டையாடுவேன் என்று. ஒரு சமயம் நான் ஒரு சிறந்த காட்டுவாசி, காட்டை பற்றி நன்றாய் அறிந்துள்ள ஒருவன் என்ற ஒரு விதமான நினைப்பு எனக்கு உண்டாயிருந்தது. நான் காணாமல் போக முடியாதவன், அதில் ஏதும் குறையில்லாதவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உங்களால் என்னை வழி தவற வைக்க முடியாது. என்னுடைய தாயார் பாதி சிகப்பிந்தியல், அது எனக்கு அதிகம் பிடிக்கும். ஓஹோ, என்ன காட்டில் என்னை வழி தவறி போக வைக்க உங்களால் முடியாது. நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். நான் என்னுடைய மனைவியை லேசாக ஏமாற்றி அவளிடம் சொன்னேன், தேனே உனக்கு தெரியும், நாம் அக்டோபர் 23 திருமணம் செய்து கொள்வது நலமாயிருக்கும் என்று. ஆக்குமானால் அப்பொழுதுதான் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தேவன் சொன்னது உண்மைதான். நான் சிறிது பணம் சேமித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய தேனிலவுக்கு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு அவளை கொண்டு போய் அங்கிருந்து ஆண்ட்ராண்டாக் மலைக்கு போய் கொஞ்சம் வேட்டையாடலாம் நினைத்தேன். புரிகின்றதா? ஆக நான் அவளையும் பில்லியும் அழைத்துக் கொண்டு போனேன். அப்பொழுது பில்லி ஒரு சின்ன குட்டியா இருந்தான். ஆகவே நான் அவளை தென்னிலவுக்கு கொண்டு போய் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அது வேட்டு நேரமுமா இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவிடமா செய்வது ஒரு அருமையான காரியமா இருக்கும் என்று நான் கருதினேன். ஆக நான் அவளை மலைக்கு அழைத்துக் கொண்டு போனேன். நாங்கள் இருவரும் ஹரிக்கன் மலைக்கு போவதாக நான் பண்ணையாளர் திருவாளர் டென்டன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். திருவாளர் டென்டன் அவர்களே, நான் வருகிறேன். உமோடு இன்று முறை சில கரடிகளை வேட்டையாட விரும்பினேன். நான் அங்கே வருகிறேன் என்று அவருக்கு எழுதினேன். அவர் அதற்கு சரிவில் வலிமேல் வாரும் என்றார். அவர் சொன்னார், இன்ன தேதியிலே நான் அங்கே இருப்பேன் என்று. நானும் என் மனைவியும் பில்லியும் ஒரு நாள் முன்னதாகவே அங்கு போய்விட்டோம். ஆகையினால் அந்த அறை அங்கே மூடப்பட்டிருந்தது. அங்கே பின்னாக அண்டை கட்டும்படியாக தாங்கி பிடிக்க பின்னால் ஒரு சாய்வான கூரை இருந்தது. சமீபத்தில் நானும் சகோதரன் பிரெட் சாட்மண்டும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தோம். அந்த மஞ்சள் விளக்கு அங்கே அந்த புதர் மீது அசைந்து போய் கொண்டிருந்தது. பிரெட் சாட்மண்ட் அங்கே நின்று கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஒரு பக்கமாகவா, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஜாக்கிரதையாக இரு, நாளைய தினம் உனக்கு ஒரு கண்ணி வைத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இரு என்றார். அது சரிதானே சகோதரன் பிரெட்? நான் போய் அன்றிரவு வெர்மாண்டில் நூற்று கணக்கான ஜனத்தில் அதை கூறினேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பார்க்க போகிறேன், அது எங்கே என்று எனக்கு தெரியாது. அதற்கு அடுத்த இரவே அங்கே அது வந்து அங்கே அது இருந்தது. சொன்னார், உனக்கு வைக்கப்பட்டிருக்கும் கண்ணி இதோ இருக்கிறது என்று. ஆமையா, அதனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதோடு பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தி உள்ளே கொண்டு போனார். ஓ, அது என்னவென்று அநேகருக்கு தெரியும். அதை எடுத்து சொல்வதற்கு எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த நாள் அப்படியே முழுமையாய் துவங்கியது. திரு டென்டனோ அடுத்த நாள் தான் அங்கே வரப்போகிறார். நான் சொன்னேன், தேனே உனக்கு தெரியும், நமக்கு வீட்டுக்கு கொண்டு போகும்படி ஒரு நல்ல பெரிய மான் கிடைக்குமானால் நலமாயிருக்கும், நம்மால் முடியும். இந்த காசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்க வேண்டியிருந்தது. நாம் இப்பொழுதுதான் மனம் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நான் ஒரு சிறு வேட்டையாடுமேனால் நம்முடைய குளிர்காலத்திற்கான இறைச்சியை நாம் தயார் செய்யலாம் என்றேன். அதற்கு அவள், சரி, நீங்கள் வேட்டைக்கு போங்கள் பில்லி, உங்களுக்கு நினைவிருக்கட்டும் நான் காட்டிற்கு வந்ததே கிடையாது என்று கூறினாள். அவள் மலையின் மேல் 25 மைல்கள் உயரத்தில் இருக்கிறாள், உங்களுக்கு தெரியும். அவள், இதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னாள். நான் அதற்கு, உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா, 2 வருடங்களுக்கு முன்னர் நான் அந்த 3 கரடிகளை இங்கேதான் கொன்றேன். அவைகள் அங்கே தான் பின்னால் மலை உச்சியில் கொண்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது நான் ஒரு நல்ல பெரிய மானை சில கரடிகளையும் வேட்டையாடுகிறேன். இந்த குளிர்காலத்திற்கு போதுமான இறைச்சி நமக்கு உண்டாயிருக்கும் என்றேன். அது ஒரு நல்ல ஆலோசனையா இருந்தது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே கருப்பு பெரிகளை பொறுக்கினோம். அது குளிர்கால போதுமான அடுப்பு கரியா இருந்தது. நான் என்னுடைய வேலை முடித்து வந்த பின்னர் நானும் மேடாவும் கொஞ்சம் பொறுக்கினோம். பில்லி அதை விற்றான். பின்னர் நான் சொன்னேன், நான் இரண்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சற்று கீழாக வேட்டைக்கு போகிறேன் என்று. அங்கே அதிகமான மான்கள் இருக்கும், அவைகளில் ஒன்றை தெரிந்து கொள்வேன், உனக்கு தெரியும், அது கிடைக்கும் என்று. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று கூறினேன். அவள் சரிதான் என்றாள். ஆக நான் புறப்பட்ட போது ஒரு விதமாக லேசாக குளிராயிருந்தது. ஹாம்ப்ஷையரில் இருக்கும் ஜனங்களாகி உங்களுக்கு, நியூ இங்கிலாந்தில் உள்ளவர்களுக்கும் மூடு பனி கீழே இறங்கி வரும்போது எப்படி இருக்கும் என்று தெரியும், அல்லது மலைகளில் இருப்பவர்களுக்கு தெரியும். அச்சமயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. அவ்வளவுதான், உன்னுடைய கரத்தையே உன்னால் முன்வைத்து காண முடியாது. ஒரு சீவலின் ஓரமாக நான் கீழே இறங்கி போய் ஒரு கரையை கடந்து மேலே வந்தேன். அப்பொழுது நான் சிறுத்தையை பார்த்தேன். இந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை பேந்தர் என்று அழைப்பார்கள். இங்கே மேற்கே உள்ள நாங்கள் அதை கூகர் என்று அழைப்போம். அங்கே அவர்கள் அதை மலைச்சிங்கம் என்று அழைப்பார்கள். ஒரே பிராணியைத்தான் இப்படி 3 விதமான பெயர்கள் சூட்டி அழைப்பார்கள். உண்மையாகவே அது ஒரு பூமா பிராணி. பூனை ஜாதி 9 அடி நீளம், 150 அல்லது 200 பவுண்டு எடை இருக்கும். அது பாறையை குறுக்காய் கடந்தது. சடிதியாய் நான் துப்பாக்கியை நழுவ விட்டேன். துரிதமாக அதை சுட முடியாதபடி ஆயிற்று. நான் உடனே மலையின் மேல் ஏறி உங்களுக்கு தெரியும் இலைகளை கொண்டு அது போகின்ற பாதையை பின்தொடர்ந்தேன். அதன் அசைவை என் காதுகளால் கேட்க முடிகின்றது. அது ஒரு 4 கால் பிராணி, அது 2 கால் பிராணி அல்ல, 4 கால் பிராணி என்று எனக்கு தெரியும். அது ஒரு மான் அல்ல என்றும் எனக்கு தெரியும். ஏனென்றால் மான்கள் காலை ஊன்றி போகும். ஆனால் இதுவோ நழுவி செல்லும். உங்களுக்கு தெரியும், பூனையை போன்று கரடியானது நடக்கும் போது பாதத்தை உருட்டிக் கொள்ளும். ஆகவே அது ஒரு சிறுத்தையாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது ஒரு மரக்கலையின் பின்னாக இருந்தபடினால் நான் அதை பார்க்க முடியவில்லை. லேசாக அதன் உருவம் தெரிந்தது, அவ்வளவுதான், போய்விட்டது. மலையின் மேல் இருந்து கொண்டு கீழாக அது போகின்ற போது அந்த இலைகள் அசையும் விதத்தை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் மூடு மணி இறங்கி வந்து கொண்டிருப்பதை நான் இவ்வளவு நேரமும் கவனிக்கவே இல்லை. இப்படியா இந்த சிறுத்தையை பின்தொடர்ந்து ஒரு மகத்தான பள்ளத்தாக்குள் இறங்கி ராட்சத மரங்களுக்குள்ளாக அதை துரத்திக் கொண்டே போனேன். எப்படியும் கொஞ்சம் கழித்து நான் அதை பிடித்து விடுவேன் என்று நினைத்தேன். நான் ஒரு இடத்தை பார்ப்பேன், உடனே ஒரு உயரமான இடத்திற்கு ஏறி அங்கே இருந்து கொண்டு இவ்விடமாய் சுற்றி சுற்றி பார்ப்பேன். ஏட்டி ஏட்டி பார்த்து அதை என்னால் பார்க்க முடியுமா என்று பிரயாசிப்பேன். கூர்ந்து சத்தத்தை கவனித்தேன். கீழே இறங்கி மறுபடியும் கீழாக போனேன். அது போகும்போது இலைகளில் உராய்ச்சல் உண்டாகும். அதன் உராய்ச்சல் தூரத்தில் அது போகும்போது கேட்டேன்.
அதன் பாதையை பின்தொடராதபடிக்கு அது மரங்களின் மேல் தாவி கொண்டு போகிறது. மரங்கள் அவ்வளவு சாமர்த்தியம் மரத்தின் மேல் ஏறி மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி கொண்டே போனது. அப்பொழுது அதற்கு தெரியும், என்னால் அதன் பாதையை அறிந்து கொள்ள முடியாதென்று. நான் நினைத்தேன், எப்படி இருந்தாலும் அது தப்ப முடியாதென்று. நான் மலையாற்றோடையின் பக்கமாக மேல் நோக்கி போனேன். ஒரு கரடியின் வாசனை பிடித்தேன். வயதான ஒரு ஆண் கரடி. நான் நினைத்தேன், இப்பொழுது அதை பிடித்து விடுவேன், அது நல்லது என்று. நான் மீண்டும் கரடியின் வாசனையை பிடித்தேன். நான் தொடர்ந்து சற்று முன்னேறி போனேன். எல்லாவித அடையாளங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நான் நன்றாக கவனித்தேன். என்னால் ஒன்றையும் காண முடியவில்லை. மலையின் அடுத்த பக்கமாக அப்படியே திரும்பி நான் கீழ் நோக்கி போனேன். நான் கவனிக்க துவங்கின போது லேசாய் மூடு பணி மந்தாரமாக ஆகி கொண்டிருந்தது. மறுபடியுமாய் நான் நுகர்ந்த போது எங்கோ தூரத்தில் இருக்கிறதை காற்றில் உணர்ந்தேன். நான் சொன்னேன், இல்லை, இப்பொழுது என்ன சம்பவித்தது? காற்று இந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தது. கரடியின் வாசனை அந்த பக்கமாக இருந்து லேசாக வந்து கொண்டிருந்தது. நான் குறுக்காக கடந்து வந்தேன். இப்பொழுது காற்றானது அந்த திக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் எந்த இடத்தில் முதலாவதாக வாசனை பிடித்தேனோ அந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கிருந்து நுகர்ந்து கொண்டே வந்தேன். நான் திரும்பி வருகிற பாதையிலே நான் ஒரு ஆற்றோடைய தாண்டி நோக்கி பார்த்தேன். நான் புதர்கள் அசைவதை கண்டேன். அப்படி நான் பார்த்தபோது ஏதோ கருப்பாக அசைந்து சென்றது. நான் நினைத்தேன், சரி, அதோ இருக்கிறது என்று. உடனே நான் என் துப்பாக்கியில் ஒரு தோட்டாவை போட்டேன். துரிதமாக அதை செய்து அப்படியே அசையாமல் நின்றேன். அப்படி அது அசைந்த போது அது ஒரு பெரிய மானாக இருக்க கண்டேன். ஒரு பெரிய மான். நான் நினைத்தேன், எனக்கு சரியாக தேவையாக இருந்தது அதுதான். அந்த மானை சுட்டேன். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் கவனிக்கவே இல்லை. நான் அதை அறுத்து சுத்தப்படுத்தினேன். என் கைகளை சுத்தமாக்கிக் கொண்டு கத்தியை எல்லாம் துடைத்து மடக்கி பத்திரப்படுத்தி வைத்தேன். பின்னர் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராக இயேசுவே, உமக்கு நன்றி. குளிர்காலத்துக்கு தேவையான இறைச்சி எனக்கு நீ தந்தீர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நினைத்தேன். என் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு நான் நேராக இந்த மலையாற்றோடு பக்கமாக மேல் நோக்கி போவேன் என்று எண்ணினேன். நான் என்னிடமாகவே, அடே பயலே, இங்கே பார், புயல் வந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக நாம் இங்கிருந்து புறப்பட்டு மேடாயிருக்கிறத்திற்கு போவது மேலானது. நான் வேகமாக போக வேண்டும் என்றேன். நான் ஆற்றோடு மேல் நோக்கி போனேன். என்னுடைய சிகப்பு கோட்டு புத்தானை கழட்டி வைத்துவிட்டு அதை சற்று மேல் நோக்கி ஓடினேன். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நான் நினைத்தேன், எந்த இடத்தில் நான் திரும்பினேன் என்று. காற்று கீழ் நோக்கி அடிக்கிறது. மரங்கள் ஒன்றின் மேல் ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன. நான் நினைத்தேன், எந்த இடத்தில் நான் திரும்பினேன்? நான் சுற்றி நடந்தேன். நான் நேராக ஹரிக்கேன் மலைக்கு போகிறேன் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் நிற்க வேண்டியதாயிற்று. எனக்கு வியர்த்துக் கொண்டிருந்தது. நான் நினைத்தேன், இங்கே என்ன நடக்கின்றது? ஏறக்குறைய அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் ஆகிவிட்டது. நான் எந்த இடத்தில் திரும்பினேன் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் உயர மேல் நோக்கி பார்த்தேன். அதோ என்னுடைய சுட்டமான இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நான் அதே இடத்தில் தான் இருக்கிறேன். சரி, நான் என்னதான் செய்கிறேன் என்று நினைத்தேன். நான் மறுபடியும் நடைய துவங்கினேன். நான் நினைத்தேன், இந்த முறை நான் கண்டுபிடித்து விடுவேன். நான் கவனிக்காமல் இருந்து விட்டேன் என்று. எல்லா இடத்திலும் உண்டாகின்ற எல்லா அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து தேடி தேடி தேடிக்கொண்டே இருந்தேன். மேகங்கள் வந்து கொண்டிருந்தன. மூடு பனி மிகவும் கீழாக இருந்தது. பனி புயல் வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதற்கு பிறகு நான் கவனிக்க துவங்கினேன். நான் கொஞ்சம் தூரம் கடந்து அப்படியே போவேன் நினைத்து தொடர்ந்து 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 போய்கொண்டே இருந்தேன். என்ன இது, வினோதமாய் இருக்கிறதே, நான் பார்க்காத இடம் போல் இருக்கிறதே என்று எண்ணினேன். நான் அப்படியே மேல் நோக்கி பார்த்தபோது அதோ என்னுடைய மான் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. புரிகின்றதா? நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? சிகப்பிந்தியர்கள் அதை மரண நடை என்று அழைப்பார்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு வட்டத்தில் நடக்கிறீர்கள். சுற்றி 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 நடந்து கொண்டே இருப்பீர்கள். காணாமற் போக முடியாத ஒரு அருமையான வழிகாட்டி என்று நான் என்னை எண்ணினேன். பாருங்கள், காட்டை குறித்து ஒன்றும் எனக்கு யாரும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுற்றிலும் உள்ள பாதையெல்லாம் நன்றாக தெரியும். நான் மறுபடியும் நடக்க துவங்கினேன். இந்த முறை நான் தவறு செய்யவே மாட்டேன் என்று எண்ணினேன். மீண்டும் திரும்பி அதே இடத்துக்கு வந்துவிட்டேன். அந்த மலையாற்றுடையின் பக்கமாக மேல் நோக்கி நான் சற்று போனேன். அப்பொழுது புயல் வீச துவங்கியது. ஓ என்னே, எல்லா இடத்திலும் பனி ஏறக்குறைய இருட்டாயிற்று. எனக்கு தெரியும், அந்த இரவு மேடா காட்டில் மறித்து போவாள் என்று. தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரியாது. வில்லியோ மிகவும் சிறியவன், 3 அல்லது 4 வயதுதான் இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நான் நினைத்தேன். நானோ இவ்வளவு தூரமாய் வந்துவிட்டேன். ஏதோ பசப்பசப்பாய் உள்ள மரத்தின் பட்டையை நான் உணர்ந்தேன். எல்லாம் பனிமயமாய் இருந்தது. என்னால் பார்க்க முடியவில்லை. நான் சரியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். இப்பொழுது நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் எண்ணினேன்.
சாதாரணமாக என்னோடு கூட யாராவது இருந்தால் நான் ஒரு இடத்தை தேடி பிடித்து அங்கே தரித்திருப்பேன். ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ அங்கேயே தரித்திருந்து பனி புயல் முடிந்தவுடன் வெளியே வருவோம். ஒரு துண்டு மான்கறியை வெட்டி கொண்டு உள்ளே போய் அதை சாப்பிட்டு விட்டு அதை குறித்து மறந்து விடுவோம். இப்பொழுது அதை உன்னால் செய்ய முடியாது. உன்னுடைய மனைவியும் குழந்தையும் அங்கே காட்டிலே கிடந்து அடிந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்தீர்களா? ஆக நான் யோசிக்க துவங்கினேன், என்னால் என்ன செய்ய முடியும்? நான் இன்னும் சற்று தூரம் போனேன். நான் நினைத்தேன், இப்பொழுது போரு. அந்த முதல் பள்ளத்தாக்கை நான் கடந்தவுடன் காற்று என் முகத்தின் மேல் வீசினது. ஆகவே நான் இந்த வழியாகத்தான் வந்திருக்க வேண்டும். ஆக நான் ராட்சத மரங்கள் என்று அறிந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் எங்கிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. ஓ, நான் என்றேன். பயம் வர துவங்கியது. சரியாக அந்த நேரத்தில் பெல், ஒரு நிமிடம் போரு, நீ ஒன்று காணாமல் போகவில்லை என்று நான் நினைத்தேன். எனக்கே பொய் சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அதை உன்னால் பொய்யாக்க முடியாது, முடியாது, முடியாது. உன்னுடைய உள் மனசாட்சி நீ தவறு என்று கூறுகின்றது. ஓ, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போகிறேன் என்று நீ சொல்லிக் கொள்ள முயற்சிக்கின்றாய். கவலைப்படாதே, மரணப்படுக்கை வரும் மட்டும் காத்திரு. அதன் வித்தியாசத்தை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கூறுகிறது. உனக்குள்ளாக இருக்கும் ஏதோ காரியம் நீ தவறா இருக்கின்றாய் என்று உன்னிடம் கூறுகிறது. புரிகின்றதா? நீ மறுப்பாயானால் உன்னால் ஒரு பரிசுத்தமான தேவனை சந்திக்க முடியாது என்று உனக்கு தெரியும். கடந்த இரவு நாம் அவரை கண்டது போன்று பரிசுத்தூதர்களும் கூட அவருக்கு முன்பாக தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு புறம்பாக நீ நின்று கொண்டு எப்படி உன்னை மறைத்துக் கொள்ளப் போகின்றாய்? நான் நினைத்தேன், ஓ, என்னால் அது முடியும் என்று நான் துவங்கினேன். ஏதோ காரியம் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என உணர்ந்தேன். பின்னர் எனக்கு பயம் உண்டாயிற்று. நான் அப்படி பயப்படுவேனானால் நான் சின்ன பின்னமாக ஆகிவிடுவேன் என்று எனக்கு தெரியும். ஒரு காணாமற் போன மனிதன் வழக்கமாக அதை தான் செய்வான். அவன் காட்டில் சின்ன பின்னமாகி விடுவான். அதற்கு பின்னர் அவன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து தன்னையே சுட்டுக் கொள்வான், அல்லது ஒரு குடியிலே விழுந்து கால் முறிந்து அங்கேயே கிடந்து மறித்து போவான். ஆகவே நான் நினைத்தேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று. எனவே நான் நடக்க துவங்கினேன். ஆனால் ஏதோ என்னிடத்தில் நான் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையானவர் என்று சொல்ல கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் வடை தவறி போய்கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அந்த சத்தம் என்னோடு பேசுகிறதை நான் கேட்கிறேன் என்று நான் நினைத்தேன். நான் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். அது என்று சத்தம் வந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு அது தெரியும். நான் நினைத்தேன், இப்பொழுது நான் ஒன்று காணாம போகவில்லை. அயலே, நீ இப்பொழுது எங்கிருக்கின்றாய் என்று உனக்கு தெரியும். உனக்கு என்ன நேர்ந்தது? உன்னால் காணாமற் போக முடியாது. நீ ஒரு மிக சிறந்த வேட்டைக்காரன், நீ காணாமற் போக முடியாது என்று எண்ணினேன். தற்பெருமை, என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். உன்னால் அதை பொய்யாக்க முடியாது. இங்கே உனக்குள்ளாக ஒரு சத்தம் இருந்து கொண்டு சுற்றி கொண்டு, வயலே, நீ காணாமற் போய்விட்டாய். அது உனக்கே தெரியும், நீ காணாமற் போய்விட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். ஓ, நான் ஒன்று காணாமற் போகவில்லை. எனக்கு எல்லாம் சரியாகிவிடும். எனக்கு இதிலிருந்து வெளியே வர வழி தெரியும் என்று நினைத்துக் கொண்டேன். காரியங்கள் வினோதமாக ஆக துவங்கினது. காற்று நெருக்கமாக வீச துவங்கியது. பனி பறக்க துவங்கியது. நாங்கள் அதை கீழே துப்புகிறது என்று அழைப்போம். பனி மலர் பொழிய ஆரம்பித்து விட்டது. நான் என் மனைவியை குழந்தையை நினைத்துக் கொண்டேன். நான் ஓ என்ன என்று எண்ணினேன். நான் மறுபடியுமாக நான் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர் என்று சொல்வதை நேரடியாக கேட்க துவங்கினேன். அப்பொழுது நான் ஒரு சுவிசேஷ ஊழியனாக இந்த சபையில் தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே நான் நினைத்தேன், சரி, என்னால் என்ன செய்ய முடியும் என்று. நான் நினைத்தேன், சுற்றுமுற்று பார்த்தேன். மூடு பனி ஏற்கனவே இறங்கிவிட்டது. அப்படிதான் இருந்தது. அப்படியானால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் நினைத்தேன், ஓ, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் நினைத்தேன், ஐயா, நான் ஜீவிப்பதற்கு தகுதியற்றவன். தன்னம்பிக்கை அதிகமாக என்னிடத்தில் இருந்தது. நான் ஒரு பெரிய வேட்டைக்காரன் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் அப்படியாய் அல்ல என்று. சகோதரனே, நான் எப்பொழுதுமே அவரையே நம்பியிருக்கிறேன். துப்பாக்கி சுடுவதில் சாதனைகளை பெற்றிருக்கிறேன். ஒரு மீன் பிடிப்பவன், நான் அதில் தேர்ச்சி பெறாதவன். ஆனால் நான் எப்பொழுதும் அவரையே நம்புவேன். சுடுவதில் தேர்ச்சி இல்லாதவன், ஆனால் அவர் என்னை உலக சாதனைகளை செய்து தாஸ்தாபேஜிகளை உண்டு பண்ணும்படி செய்தார். புரிகின்றதா? 700 அல்லது 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மானை சுடுவேன். ஒருமுறை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஒரு குறி கூட தவறி போகாமல் 38 தலைகளை வீழ்த்தி இருக்கிறேன். வேண்டுமானால் அதை நீங்கள் எந்த இடத்திலும் படிக்கலாம். புரிகின்றதா? நான் அல்ல, அது அவர்தானே. நான் அவரை நம்பினேன். அங்கே நான் இருந்தேன். நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும் என்று நான் எண்ணினேன். நான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்னும் சத்தம் இன்னும் நெருங்கி நெருங்கி கேட்டது. அது தேவனிடமாய் பேசுகிறாரா என்று எண்ணினேன். நான் என் தொப்பியை கழற்றிவிட்டேன். அப்பொழுது நான் வேலை மேல் போட்டுக் கொள்ளும் தொப்பியை அணிந்து கொண்டிருந்தேன். ஒரு சிகப்பு கைகுட்டை அதை சுற்றி கட்டப்பட்டிருக்கும். அதை கழற்றி கீழே வைத்தேன். என்னுடைய கோட்டை கழற்றிவிட்டேன். அது ஈர பசையாயிருந்தது. என்னுடைய கோட்டை கீழே வைத்துவிட்டு துப்பாக்கியை கீழே மரத்தில் சாய்த்து வைத்து விட்டேன். நான் சொன்னேன், பரலோக பிதாவே, இப்பொழுது என்னை அதிகமாய் தாண்டி போய்விட்டேன். இப்பொழுதோ ஏதோ ஒரு சத்தம் பேசுவதை நான் கேட்கிறேன். அது நீர்தானா? கட்டாவே, நான் ஒரு வேட்டைக்காரன் அல்ல என்று உம்மிடத்தில் ஒப்புக்கொள்ளப் போகிறேன்.
எனக்கு திரும்பி போக என் வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை செய்துவிட்டு இங்கே வந்து என்னால் காணாமல் போகவே முடியாத அளவுக்கு எனக்கு அதிகமாய் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதை நான் ஜீவிக்க தகுதியற்றவன். கர்த்தாவே, நீர் எனக்கு தேவை. என்னுடைய மனைவி ஒரு நல்ல ஸ்திரீ. என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன் அவனுடைய தாயார் மறுத்துவிட்டால் இவள் அவனுக்கு தாயாக இருக்க முயற்சி கொண்டிருக்கிறார். நான் அவளை இப்போதுதான் மணந்து கொண்டேன். இதோ இங்கே காட்டில் அவளும் அந்த குழந்தையும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இன்றிரவு மறுத்து போவார்கள். அந்த காற்று இப்பொழுது 0 டிகிரிக்கு கீழாக போய்விடும். அந்த சூழ்நிலையில் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இன்றிரவு மறுத்து போவார்கள். அவர்கள் மறுத்து போகும்படி விடாதேயும் தேவனே, என்னை அவர்கள் அண்டை கொண்டு போய் சேரும். நான் அவர்கள் மறிக்காதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் காணாமற் போனேன், நான் காணாமற் போனேன். தேவனே, எனக்கு வழி தெரியவில்லையே. நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என்னுடைய செயலான வழிக்காக என்னை மன்னித்தரலும். நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீரே என்னுடைய வழிகாட்டி நீர் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே என்று கூறினேன். நான் எழுந்து நின்று ஆமேன் என்று கூறினேன். என்னுடைய கைக்குட்டையும் என்னுடைய தொப்பியையும் எடுத்துக்கொண்டு, தொப்பி அணிந்து கொண்டேன், என்னுடைய துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது நான் என்னை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த நேர்த்தியான வழியிலே நான் என்னுடைய புரிந்து கொள்ளுதின்படியே போவேன். நான் நேராக ஒரு வழியாய் போவேன். ஏனென்றால் நான் எங்கேயோ ஒரு வட்டமாக சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் சொல்லுகின்ற வழியாய் நான் போவேன். தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னுடைய வழிகாட்டி என்று கூறினேன். நான் இந்த வழியாக நடக்க துவங்கினேன். நான் சொன்னேன், இதுதான் அது. நான் என்னை அதை நம்பும்படியாக செய்ய வேண்டி இருக்கிறது. நான் இந்த வழியாய் போகிறேன். நான் நேராக இந்த வழியாய் போகிறேன். நான் மாற்ற மாட்டேன். நான் இந்த வழியாய் போகிறேன். நான் சரி என்று எனக்கு தெரியும். நான் இந்த வழியாய் போகிறேன். நான் மட்டும் அந்த வழியாகவே போய்கொண்டிருந்தால் நான் கனடாவுக்குள்ளேயே போயிருப்பேன். புரிகின்றதா? சரியாய் அந்த நேரத்தில் ஏதோ என்னுடைய தோலை தொடுவது போன்று உணர்ந்தேன். ஒரு மனிதனுடைய கருத்தை போன்று உணர்ந்தேன். அவ்வளவு துரிதமாக அதை காணும்படி திரும்பினேன். அங்கே யார் நின்று கொண்டிருக்கவில்லை. அது என்னவா இருக்கும் என்று நான் எண்ணினேன். இதோ வேடம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்னுடைய வழிகாட்டியும் நியாயாதிபதியுமான தேவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் அப்படியே மேலாக பார்த்தேன். சரியாக இந்த பக்கமாக மூடுபனி அகன்று போய் அந்த ஹரிக்கேன் மலையின் உச்சின் மேலுள்ள கோபுரத்தை என்னால் காண முடிந்தது. என் வேட்டை அனுபவத்துடன் நான் சரியாக அதை விட்டு நேராக விலகி போய் கொண்டிருந்தேன். சாயங்காலம் போய் இருட்ட நேர்ந்தது. நான் துரிதமாக திரும்பி இந்த விதமாக என்னை நடத்தினேன். என் தொப்பியை கையில் பிடித்துக் கொண்டு என்னுடைய கரங்களை உயர்த்தி என்னை அங்கே வழிநடத்தும் தேவனே, நீரே என்னுடைய வழிகாட்டி என்று கூறினேன். நான் புறப்பட்டேன். அங்கே போக செங்குத்தான அகன்ற பாறைகளின் மேல் ஏறி கடந்து செல்ல வேண்டியவனாயிருந்தேன். பின்னர் இருட்டி போயிற்று. மான்கள் முதலானவர்கள் என் முன்னாலேயே குறித்து ஓடினது. என்னால் எதை குறித்தும் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் ஒரே காரியத்தை கொண்டவனாய் நேராக அந்த மலையை நோக்கி போய்க் கொண்டிருந்தேன். எனக்கு தெரியும், என்னால் அந்த கோபுரத்துக்கு மட்டும் போக முடிந்தால் நானும் சகோதரன் டென்டனும் அந்த வசந்த காலத்தின் போது ஒரு தொலைபேசி கம்பியை அங்கே இணைத்தோம். அங்கே ஹரிக்கேன் மலையிலிருந்து தொலைபேசி கம்பியை சுமார் 3.5 அல்லது 4 மைல் தூரத்துக்கு எடுத்துக் கொண்டு வந்தோம். அதை ஒரு ஒத்தடி பாதை வழியாய் கொண்டு போனோம். ஆனால் இப்பொழுதோ பனி பெய்திருப்பதால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. புரிகின்றதா? காற்று முதலானவர்கள் அடித்துக் கொண்டிருந்தது. இருட்டாயும் கண்ணை மறைக்கும் ஒரே பனி புயலுமாய் இருந்தது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை. செய்யக்கூடிய எனக்கு தெரிந்த ஒரே காரியம், இருட்டி போன பிறகு எனக்கு தெரியவில்லை, நான் ஒரே வழியாய் போகிறேன் என்று மட்டும் எனக்கு தெரியும். அது நேராய் மலையை நோக்கி போகிறேன். ஏனென்றால் நான் அந்த மலை உச்சிக்கு போயாக வேண்டும். அந்த கோபுரம் சரியாக அங்கே தான் இருக்கிறது. அதை போய் சேர எனக்கு சுமார் 6 மைல்கள் இன்னும் இருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மூடுபனி அகன்று கொண்டு ஒரு பொத்தலை போன்று காணப்பட்டது. 6 மைல்களுக்கு நான் அதை காணும் வரைக்குமாய் அது இருந்தது. பின்னர் துப்பாக்கியை இந்த கையில் எடுத்துக்கொண்டு இந்த கையை தூக்கி தொலைபேசி கம்பி தரையில் விழாதபடியாய் அதை வழியெல்லாம் மரத்தில் சொருகி வைத்திருந்தேன். அது என் மனைவி இருக்கும் அந்த சிறிய அறை மட்டுமாய் போகின்றது. ஏனென்றால் அங்கிருந்து தொலைபேசியில் டென்டனின் மனைவியிடம் பேசுவதற்காக அவர் அதை செய்திருந்தார். அடுத்த சிதோஷினத்தில் அதை கீழ் மட்டும் கொண்டு போக நான் உதவி செய்வதாக சொல்லி இருந்தேன். என்னுடைய கரத்தை இந்த விதமாய் உயர்த்தி, ஓ கர்த்தாவே, அந்த கம்பியை நான் தொடும்படியாய் செய்யும் என்றேன். அதை கரத்தில் தூக்கி பிடித்துக் கொண்டு நடவென்று நடந்தேன். கையெல்லாம் புண்ணாகி போய் சோர்ந்து போய் தூக்கி பிடிக்க முடியாமல் சற்று நேரம் துப்பாக்கியால் அதை உணர்ந்து கொண்டே நடக்கலானேன். கொஞ்சம் போனது துப்பாக்கியை கீழே இறக்கி மீண்டும் கரத்தால் பற்றி கொண்டே இவ்விடமாய் அதை நழுவப்படாமல் நடந்து போய்கொண்டே இருந்தேன். நேரமாகி கொண்டே இருந்தது. இருட்டிக் கொண்டே போனது. காற்று வீசிக்கொண்டே இருந்தது. ஒரு கிளையை பற்றி கொண்டு அதுதான் என்பேன், இல்லை அதுவல்ல என்பேன். அது ஒரு விலங்கா சத்தத்தை உங்களுக்கு கொடுக்க விடாதேயுங்கள். கொஞ்சம் கழித்து இனி கிடைக்காது, அவ்வளவுதான், கையை நீட்டுவதை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த போது என் கரம் எதையோ தொட்டது. ஓ என்ன, நான் காணாமற் போனவனாய் இருந்த வேளையிலே நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் எனது தொலைபேசி கம்பியை இருக பற்றி கொண்டேன். என்னுடைய துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு என்னுடைய தொப்பியை தலையிலிருந்து கழற்றி விட்டு அங்கேயே நின்று, ஓ தேவனே,
காணாமற் போனவனாய் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டேன் என்பது என்ன விதமான ஒரு உணர்வாய் இருந்தது. அந்த கம்பியின் கடைசி முனை வருமட்டாய் நான் அதை விடவே மாட்டேன். இந்த கம்பியை நான் அப்படியே பற்றிக் கொள்வேன். இந்த உலகத்திலே எனக்கு அருமையானது எதன் கீழே படுத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்திற்கு நேராக இது என்னை வழி நடத்தும். என்னுடைய மனைவியும் குழந்தையும் நான் எங்கிருக்கிறேன் என்று ஆதரிக் கொண்டிருப்பார்கள். நெருப்பு எப்படி உண்டாக்க வேண்டும் என்று கூட அவளுக்கு தெரியாது. என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியாது. காற்றோ வீசுகின்றது, கிளைகள் வளைகின்றது, மரத்திலிருந்து கீழே விழுகின்றது. அந்த கம்பியை எந்த காரணத்திற்காகவும் நான் விடவே மாட்டேன். இந்த உலகத்திலேயே எனக்கு அருமையாக இருந்தது எங்கே இருந்ததோ அங்கே நடத்தி கொண்டு போய் சேரும் வரை நான் அந்த கம்பியை விடவே இல்லை. அது ஒரு பயங்கரமான அனுபவம். என் வழியை நான் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு மகத்தான அனுபவம். ஆனால் அது பாரி கூட அது கிடையாது. ஒரு நாள் நான் பாவத்தில் காணாமற் போனேன். நான் ஏதோ காரியத்தை தேடிக்கொண்டு சபை சபையாய் அறிந்தேன். நான் ஏழாம் நாள் சபை இடத்திற்கு போனேன். அவர்களோ, நீ ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், மாம்சம் சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும் என்றார்கள். நான் முதலாவதாக பாப்டிஸ்ட் சபைக்கு போனேன். அவர்களோ, நீ வெறுமனை எழும்பி நின்று அவர்களிடத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லு, அப்பொழுது நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவ்வளவுதான் என்றார்கள். அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய நிலக்கரி தொட்டியிலே நான் என்னுடைய கருத்தை உயிரை தூக்கினேன். அப்பொழுது நான் எதையோ பற்றி கொண்டேன், அல்லது நான் இந்த விதமாய் சொல்லட்டுமா, ஏதோ காரியம் என்னை பற்றி கொண்டது. அது ஜீவ கம்பியான வழிகாட்டி. அவர் பத்திரமாய் என்னை இதுவரை வழிநடத்தினார். அந்த கம்பியை நான் பிடித்து விடவே மாட்டேன். நான் என் கரங்களை அவரை நோக்கி பற்றிக் கொண்டிருக்கிறேன். கோட்பாடுகளும் தாமரங்களும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நானோ என்னுடைய வழிகாட்டியையே பற்றிக் கொண்டிருப்பேன். மாலையின் மேலும் பரலோகத்திலும் எனக்கு வெளியேறப்பட்டதாய் உள்ள எல்லா காரியங்களும் இந்த கம்பியின் மறுமுனையில் இருக்கின்றது. அவர் என்னை பத்திரமாக இது மட்டுமாய் கொண்டு வந்தார். இன்னும் பாதையின் முடிவு மட்டுமாய் அவர் என் நம்புவேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். நண்பர்களே, இன்றைக்கு நான் இருக்கின்ற இடத்திற்கு அது என்னை கொண்டு வந்தது. என்னை இப்பொழுது இருக்கின்றவனாய் அது ஆக்கினது. நான் சந்தோஷத்தோடு அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். இங்கே பூலோகத்திலும் அல்லது வேலோகத்திலும் எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய வழிகாட்டி அவர் ஒருவரே. நான் வேட்டைக்கு போகும் போதும் அவரே என் வழிகாட்டி. நான் மீன்பிடிக்க போகும் போதும் அவரே என் வழிகாட்டி. நான் யாரிடத்திலாவது பேசும் போது அவரே என் வழிகாட்டி. நான் பிரசங்கிக்கும் போது அவரே என் வழிகாட்டி. நான் தூங்கும் போதும் அவரே என் வழிகாட்டி. நான் மரிக்க வரும்போது அவர் அங்கே ஆற்றங்கரையில் நின்று கொண்டு என்னை வழி நூடாக அவர் என்னை வழிநடத்துவார். நான் பொல்லாவுக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலம் உது தடியும் என்று திருத்தும், ஆற்றின் ஊடாக என்னை வழிநடத்தும். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, என்னை வழிநடத்துகின்ற அந்த வழிகாட்டிக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஓ, சில நேரங்களில் பிதாவே, என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறதை என் காதுகளினால் கேட்க முடியவில்லை, எனக்கு பயம் உண்டாகின்றது. அவர் என் பக்கத்தில் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் எந்த நேரத்தில் ஆற்றண்டைக்கு நான் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. அவர் என் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னை விட்டு ஒருபோது விலகி போகாதேயும். நீர் இல்லாமல் என்னால் பேச முடியாது, என்னால் பிரசங்கிக்க முடியாது, காடுகளில் என்னால் வேட்டையாட முடியாது, கரைகளில் என்னால் மீன் பிடிக்க முடியாது, என்னுடைய காரை என்னால் ஓட்ட முடியாது. நீர் இல்லாமல் என்னால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீரே என்னுடைய வழிகாட்டி. இன்றைய இந்த கூட்டத்தாரிடத்தில் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் என்னை எப்படி நடத்தினீர் என்றும் நீர் எப்படி என்னை கொண்டு வந்தீர் என்றும் கூறுவதற்கு நான் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். அன்றொரு நாள் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சில வருஷங்களுக்கு முன்னர் நான் வீதியில் நின்று கொண்டிருந்த போது ஒருவரும் என்னிடத்தில் பேசவில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய குடும்பம் தவறு செய்ததென்று. நான் ஐக்கியம் இல்லாமல் தனிமையாயிருந்தேன். என்னுடன் எதையும் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை. என்னுடைய தகப்பனார் கள்ளச்சாராய் காய்ச்சுபவர் என்று என்னை கூறுவார்கள். கர்த்தாவே, ஆகையினால் ஒருவரும் என்னுடன் பேச விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் ஜனங்களை நேசிப்பேன். ஆனால் ஒரு நாள் நான் அந்த கம்பியை பிடித்த மாத்திரத்தில், இப்பொழுது நான் நினைக்கிறேன், கர்த்தாவே, நான் நழுவி போய் சிறிது இளைப்பாறும்படியாய் வனாந்திரத்துக்கு போக வேண்டியதாகும். அதை செய்தது என்ன? ஆள் தோற்றம் அல்ல, கல்வி அல்ல, அவைகளில் ஒன்றும் எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தாவே, அதை செய்தது நீர். கர்த்தாவே, அது நீர்தான். சுடுவதில் நேர்த்தியாய் சுடும்படி செய்தவர் நீர். பெரிய மீனை பிடிக்கும்படியாய் செய்தது நீர். ஏனென்றால் நான் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீர் அறிந்திருந்தபடியினால். எனக்கு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் நீர் எனக்கு தந்தீர். எனக்கு சகோதரர்களையும் சகோதரிகளையும் நீர் எனக்கு தந்தீர். நல்ல சுகத்தை எனக்கு நீர் தந்தீர். எனக்கு ஒரு மனைவியை நீர் தந்தீர். எனக்கு ஒரு குடும்பத்தை நீர் தந்தீர். கர்த்தாவே, நீர் என்னுடைய வழிகாட்டி. நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளட்டும், நான் அதை நழுவ விழும்படியாய் ஒருபோதும் விடாதேயும். ஒரு கரமானது எனக்கு சோர்ந்து போகுமானால் நான் அப்படியே என்னுடைய கரங்களை மாற்றிக்கொள்வேன். எனக்கு உதவி செய்யும் கத்தாவே. கத்தாவே, இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ கம்பியை, எங்களுடைய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை, ஜீவன் தரும் உபாயத்தை பற்றிக் கொள்வார்களாக. அந்த சந்தோஷமான அக்கறைக்கு இரியங்கள் யாவரையும் வழிநடத்துவதாக. அங்கே ஜீவியத்தின் பாடுகள் ஓய்ந்து போயிருக்கும். பூமியின் மேல் நம்முடைய வேலை முடிந்து போயிருக்கும். களைத்த இருவுகள் இனிமேல் இல்லை, அழுவதும் ஜபிப்பதும் இனிமேல் இல்லை, வீடத்து அழைப்புகள் இனிமேல் இல்லை. ஆனால் நாமோ என்றென்றைக்குமாய் வாலிபமாகவே இருப்போம். வியாதியும் தொல்லைகளும் இனிமேல் இல்லை. பாவம் இனிமேல் அங்கு இருக்க போவதில்லை. முடிவில்லாத நித்தியத்தின் ஊடாகவும், வர இருக்கின்ற எல்லா காலங்களின் ஊடாகவும் நாம் தேவனுடைய நீதியில் ஜீவிக்கவளாயிருப்போம். இதை அழியும் கர்த்தாவே. எப்பொழுது பிடாவே அந்த ஜீவ பம்பியை பட்டுக் கொண்டிருந்தவர்களாய் இன்றிரவு யாராவது இங்கு இருப்பார்களாயின் அவர்கள் அதை இப்பொழுதே கண்டடைவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்துவாராக. என்னுடைய கரத்தையும் வார்த்தையின் மேல் வைத்தவனாய் அவர் எப்பொழுதுமே சரியாயிருப்பார் என்று என்னுடைய இருதயத்திலிருந்து என்னால் கூற முடியும். நான் அநேக முறைகள் தவறாயிருக்கிறேன், ஆனால் அவரோ சரியாயிருக்கிறார். கர்த்தாவே, அவர் என்னோடு இருக்கட்டும், நான் அவரோடு கூடவே இருக்கும்படியாய் செய்யும். இன்றிரவு அவரை அறியாதவளாய் இங்கு இருக்கின்ற மற்றவர்கள் தாமே அவரால் வழிநடத்தப்படும்படியாக அவருடைய மாறாத கருத்தை பற்றிக் கொள்வார்களாக. என்றோ ஒரு நாள் நாம் அங்கே வெளியே ஆற்றண்டைக்கு வரப்போகிறோம். அந்த நாளன்று அது மூடுபனியாயிருக்கும். அந்த பழைய கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கும். அந்த பழைய யோர்தான் கரை உடைத்துக் கொண்டு மரணமானது நமக்குள் இருந்து ஜீவனை அழுத்தி வெளியே கொண்டு வரும். ஆனால் தேவனே, நான் பயந்து போக மாட்டேன். நீண்ட காலத்துக்கு முன்னமேயே நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டேன். ஒரு போர் சேவகனை போன்று என்னுடைய தொப்பியை கழற்றிவிட்டு அப்படியே திரும்பி எந்த இடத்துக்கு வழிநடத்தி வந்தது என்பதை பார்க்க நான் விரும்புகிறேன். நான் கடந்து வந்த பாலைவனத்தை, எல்லா புதரான பாதையும், எனக்கு உராட்சியர்கள் உண்டாக்கின கற்குவியல்களையும் பார்ப்பேன். ஆனாலும் அந்த தொலைபேசி கம்பியை பிடித்துக் கொண்டேதான் பார்ப்பேன். நீ சொன்னது போலவே புலவனும் சொன்னான், தண்ணீரின் ஊடாக சிலர், வெள்ளத்தின் ஊடாக சிலர், ஆழமான சோதனின் ஊடாக சிலர், ஆனால் தத்தத்தின் ஊடாக எல்லாரும் வந்தார்கள் என்று. பாதையின் ஊடாக நம்மை பாதுகாத்த அந்த பழைய பட்டயத்தை நாம் எடுத்து அதன் உரையிலே போட்டுவிட்டு, பிதாவே, இன்று காலையில் படகை இந்த பக்கத்துக்கு அனுப்பும், நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சத்தமிடுவோம். நீர் அங்கேயே இருப்பீர் கர்த்தாவே. நீர் அதை வாக்களித்திருக்கிறீர். நீர் மாறமாட்டீர். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இப்பொழுது நீர் ஆசீர்வதியும். இந்த கம்பி தொடர்பை எப்படி பற்றிக் கொண்டிருப்பது என்பது ஒரு கால் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமானால், அதை தொட்டிலே இல்லையானால், பரிசுத்த கரங்கள், தேவையான கரங்கள், வாங்கிக்கின்ற கலங்கள் மேலெழும்பி அந்த ஜீவ கம்பி தொடர்பை தொடுவதாக. அது அவர்களை அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சிக்கும், பரிபூர்ண சமாதானத்துக்கும், திருப்திக்கும், கிறிஸ்துவுக்குள்ளான இலைப்பாறுதலுக்கும் வழிநடத்துவதாக. நம்முடைய தலைகள் வணங்கியிருக்க கரங்களை உயர்த்தி நான் அதை தொடட்டும், என்னுடைய கரத்தை பற்றிக் கொள்ளும் என்று கூறத்தக்கதாக யாராவது இருக்கிறீர்களா? ஓ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதை இருண்டு கொண்டு போகிற போது விலையேற பெற்ற கத்தாவே அருகாமையில் இருந்து கொண்டே இருக்கும். ஏறக்குறைய என் ஜீவன் போய்விட்ட பின்னர் நான் ஆற்றண்டையில் நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய பாதத்தை நடத்தும், என்னுடைய கரத்தை பற்றிக் கொள்ளும், என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும். விலையேற பெற்ற கத்தாவே என்னை முன்னடத்தும். இன்னொருவர் யாராவது எழும்பி கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, அந்த ஜீவ கம்பியின் தொடர்பு இன்றிரவு நான் தொட்டு உணரும் விரும்புகிறேன். கிறிஸ்தவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று நான் உணர விரும்புகிறேன். இந்த மணி நேரம் முதல் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்க விரும்புகிறேன் என்று நான் உணர விரும்புகிறேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் உண்மை தொடட்டும் கர்த்தாவே, நான் என்னை இழந்து போகட்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர் இருக்கிறாரா? தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, நான் என்னையே இழந்து அதை உமக்குள் கண்டடையட்டும் கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் உண்டா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அது சரி. நான் என்னை இழக்கட்டும் கர்த்தாவே, நான் என்னை மறந்து போகட்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. என்னுடைய எல்லா ஞானத்தையும் நான் இழந்து போகட்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. மனிதனால் ஆக்கப்பட்ட திட்டங்களில் நம்பிக்கை வைக்காதீர்கள். வழிகாட்டியை பின்தொடருங்கள். அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். என்னை நடத்தும் கர்த்தராகிய இயேசுவே என்னை நடத்தும். அங்கே பின்னால் இருக்கும் உம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஓ, அங்கே அநேக கரங்கள் மேலெழும்பின. ரட்சிப்பு தேவையாயிருக்கிறது. இங்கு இருக்கின்றது பீடம். உங்களால் பீடத்தை அழைப்பை விடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், ஜனங்கள் பீடத்தை சுற்றிலுமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் இங்கே சரியாக இருக்கிறார்.
நீங்கள் உங்கள் கயிறை உயர்த்தின போது உங்களுடைய இருதயத்துக்குள் ஏதோ காரியம் நன்றாகவும் அருமையாகவும் இருந்தது உங்களுக்கு தெரியும். என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கூறியிருக்கிறார். அதை அப்படியே நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் தண்ணீரினால் நிறைக்கப்பட்டுள்ள தொட்டி இங்கே இருக்கின்றது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள அங்கே அதிக நேரம் இருக்கின்றது. ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, கரகரப்பான தொண்டையின் மூலமாக இன்றிரவு செய்தியானது துண்டு துண்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ வெளியே போயிருக்க வேண்டும். எங்கே திட்டமிடப்பட்டுள்ளதோ அந்த இடத்திற்கு போனது. கர்த்தாவே, இன்றிரவு அநேகர் ஒரு 15 அல்லது 20 கரங்கள் வழிகாட்டி தேவை என்று உயர்த்தப்பட்டன. அவர்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நான் எல்லாம் சரியாய்தான் இருக்கிறேன் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஆழத்தில் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அப்படியா இல்லை என்று. கர்த்தாவே, அவர்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டி தேவையா இருக்கிறது. அவர்கள் ஒப்புதல் செய்ய திரும்புகிறார்கள். கையிருப்பை நீர் மிதமிஞ்சி வைத்துக் கொண்டதே கிடையாது. இந்த பிரயாணத்திற்கு ஒப்புதல் செய்ய விரும்புகிறார்கள். அங்கே எப்படி போய் சேர்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கே எப்படி கொண்டு போக வேண்டும் என்று ஒருவருக்கு தெரியவில்லை. கொண்டு போக கூடியவர் நீர் ஒருவர் மட்டுமே. தேவனால் அளிக்கப்பட்ட வழிகட்டி ஆகிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய கரங்களை அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள். ஓ பரிசுத்த ஆவியானவரே, வழிகாட்டியே அவர்கள் மேல் வாரும். ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும். அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தருளும். அவர்களை இன்றிரவுக்கு சூழ சரீரத்துக்குள்ளாக கொண்டு போவோம். அப்பொழுது யோர்தானுக்கு அக்கருளில் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கும் யோர்தானுக்கும் வழிநடத்த கூடிய கம்பியின் ஊடாக பாயும் தேவனுடைய வல்லமையை அவர்களால் உணர முடியும். சரியாக அப்படியே அவர்கள் வார்த்தையை பின்பற்றி போவார்களாக. வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்பி பின்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அவர்கள் அதை வேறு விதமாய் செய்ய முயற்சி செய்யாதிருப்பார்களாக. அவர்கள் சரியாக வார்த்தையை மட்டும் பின்பற்றி போவார்களாக. ஏனென்றால் வழிகாட்டக்கூடியவர் அவர் ஒருவரே. வழிகாட்டியை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள நாம் மேலே செல்ல அதுவே படிகளாயிருக்கிறது. அதை அறியும் கர்த்தாவே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருப்பார்களாக. அவர்கள் இப்பொழுது பரிசு கோப்பைகளாய் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். எந்த மனிதனாலும் அவர்கள் உம்முடைய கரத்தில் இருந்து பறிக்க முடியாது. நீர் அவர்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் எடுத்துக் கொள்வீர் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏதோ காரியம் அவர்களிடத்தில் பேசாமல் அவர்களாகவே அதை செய்திருக்க முடியாது. பரிசுத்த ஆவியும் வழிகாட்டியுமானே நீர்தானே அதை செய்திருக்க முடியும். வேலையானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதையும் மூடுபனி பூமியின் மேல் வருகிறதையும் மகத்தான கோட்பாடுகளும் காரியங்களும் ஒன்றாய் இணைகிறதையும் சபைகளெல்லாம் ஒன்று கூடி கூட்டு சேர்ந்து வருகிறதையும் அவர்கள் காணுகிறார்கள். ஓ தேவனே, புதுமையான தொண்டை உடையதாய் இருக்கின்ற காரியங்கள் யாவும் இந்த இடத்தை விட்டு அகன்று அலாஸ்காவுக்கு போக வேண்டும் என்று கூற எப்படியாய் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இப்படியாய் பயமுறுத்துகின்ற காரியங்கள் யாவும் நமக்கு இப்பொழுது புதியவைகள் அல்ல. அந்த மகத்தான வழிகாட்டியானவர் வார்த்தையின் பாதையிலே அதை எங்களுக்கு காட்டியிருக்கிறார். அந்த பகுதியை தான் நாங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிதாவே, தேவனே, இன்றிரவு நீர் அவர்களோடு பேசினீர். நான் அவர்களை வார்த்தையின் பரிசு கோப்பைகளாய் உம்மிடத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது மேஜையின் மேல் இங்கு இருக்கின்ற இந்த கைக்குட்டைகள் பிதாவே, அது சுகவீனமாய் உள்ள ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கால் ஏதோ ஒரு சிறு குழந்தைக்காகவோ, தாயாருக்காகவோ, சகோதரிக்காகவோ, சகோதரனுக்காகவோ இருக்கலாம். சிறு கொண்டை ஊசிகள் கூட குத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவைகளை என் பக்கமாக நெருக்கி பிடித்துக் கொள்கிறேன். பவுலின் சரீரத்தின் மேலிருந்த ருமால்களையும் கைகுட்டலையும் கொண்டு சுகவீனமாய் உள்ளவர்கள் மேல் போட அவர்கள் சுகமடைந்தார்கள் என்றும், அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போயின என்றும் நாங்கள் வேதத்தில் இருந்து போதிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் ஒரு சாதாரண மனிதன், வெறுமென ஒரு மனிதன் தான் என்று கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம். ஆனால் பவுலின் மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும், அவன் நம்முடைய அப்போஸ்தலன் என்று ஜனங்களுக்கு அவன் மேல் இருந்த விசுவாசமுமே அந்த கைகுட்டைகளை ஆசீர்வதித்தது. பவுல் எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனால் வழிகாட்டி அல்ல, அவர் இன்னமும் இங்கே இருக்கின்றார். தேவனே, இந்த கைகுட்டைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், முற்றிலுமாய் ஒப்புவிக்கப்பட்டாயிற்று என்ற ஸ்தானத்துக்கு அவர்களை வழிநடத்தவும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் அவர்களுடைய வழிகாட்டியை பின்தொடர்ந்து சென்றபோது அவர்கள் சரியாக நேராக சிவந்த சமுத்திர தண்டைக்கு வந்தார்கள் என்று நமக்கு மறுபடியுமாய் கூறப்பட்டுள்ளது. அவர்களுடைய கடமையின் பாதையிலே அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். வழிகாட்டி அவர்களை நேராக அங்கே கொண்டு போனார். எதற்காக? அவருடைய மகிமையை காண்பிக்கும்படியாக. எல்லா நம்பிக்கையும் மாற்று போன பிறகு அதற்கு பின்னர் தேவன் அக்னி சம்பத்தின் ஊடாக அவர்களை கீழ்நோக்கி பார்க்க சிவந்த சமுத்திரம் பாய்ந்து போய் பின்னிட்டு புரண்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி இஸ்ரவேல் நடைபோடும்படியாக அவர்களுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணினது. உண்மையாகவே கர்த்தாவே, இன்றும் நீர் அதே தேவனாகவே இருக்கிறீர். இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். ஒரு கால் அவர்கள் கடமையின் பாதையில் இருக்கலாம். ஆனால் அவர்களோ ஒரு மூலை ஸ்தானத்துக்குள் கொண்டு வரப்பட்டு வியாதியினாலே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக நீர் இன்றிரவு கீழ் நோக்கி பாரும். அப்பொழுது பிசாசு பயந்து போய் அவன் திரும்பி போய்விடுவான். உம்முடைய பிள்ளைகளும் நல்ல சுகத்தின் வாக்குக்குள் அவர்கள் கடந்து போவார்கள். இதை அழியும் பிதாவே, என்னுடைய சரீரத்திலிருந்து அவர்களுடைய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இதை அவர்களுக்கு அனுப்புகிறேன். உமக்கு முன்பாக நான் இந்த சபையாரை உயர்த்தி பிடிக்கிறேன். அக்கறையில் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையான பலிபீட தண்டைக்கு விசுவாசத்தினாலே நான் அவர்களை கொண்டு போகிறேன். அந்த இடத்தில் வியாதியின் எல்லா வாஞ்சையும் அவர்களிடம் இருக்கின்ற தவறான காரியங்கள் என்னவா இருந்தாலும், அவர்களுடைய ஜீவியத்தில் எந்த இடத்தில் எந்த தவறு இருந்தாலும், தேவனே அவைகளை சரிப்படுத்தும், அவர்களை உம்முடையவர்களாக்கிக் கொள்ளும், அவர்களை சுகப்படுத்தும் பிதாவே. இயேசு கிறிஸ்துவை பாதாளத்திலிருந்து எழுப்பின வல்லமையானது அவர்களுடைய அழிவுள்ள சரீரத்தை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் அவர்களை புதிய சிருஷ்டிகளாக்கும். உமக்கு சேவை செய்யும்படியாக அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். என்னை நினைத்தருளும் ஓ கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியன், எனக்கு உதவி செய்யும். ஜெபம் தேவையுள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தவும், எங்களை உபயோகப்படுத்தவும், அந்த நாள் மட்டுமா எங்களை வழிநடத்தவும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவரை முகமுகமாய் நாங்கள் காணும் அந்த நாள் மட்டுமாய் எங்களை வழிநடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் காண்கின்ற ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் காணாதவராகிய அவரை எப்படி நேசிக்கப் போகிறீர்கள்? நான் அவரை நேசிக்கிறேன் என்று நாங்கள் பாடுகின்ற வேளையிலே நாம் ஒரு மனமுவந்த கைக்குலுக்களை நமது அயலானுக்கு கொடுப்போமாக. இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அவரிடமாய் உயர்த்துவோமாக. ஒன்றை கேட்க உங்களுக்கு பிரியமா? இந்தியானாபோலிஸில் இருந்து வந்துள்ள ஒரு சுவிசேஷ பாடல் குழு தலைவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். அவர் கேடல் டேபர்நாக்கில் பாடுகிறார் என்று நம்புகிறேன். சரிதானே? சரி ஐயா, கேடல் டேபர்நாக்கில் அது அவருடைய ஸ்தானம். எத்தனை பேருக்கு ஈ ஹாவர்ட்ஸ் கேடலை ஞாபகம் இருக்கிறது? ஓ என்ன, அவருடைய வெளியேற பெற்ற ஆத்துமா இளை பாரட்டும் தேவனே. ஆகாய பரிகாச குருவி, அவள் பாட நான் கேட்க விரும்பும் ஒரு ஸ்திரீ. என்னுடைய ஜீவியத்தில் பாட கேட்ட எல்லாரிலும் மிக சிறந்தவள் திருமதி கேடல் தான். அவள் பாடின பாட்டுகள், இந்த அறையை இன்று காலையில் நீ விடும் முன்னர் கிறிஸ்துவும் இரட்சகருமானவருடைய நாமத்தினால் நீ ஜெபிக்கும்படி நீ நினைக்கிறாயா? அவர் இன்றைக்கு ஒரு கேடயத்தை போன்று இருக்கிறார் என்பதே. நேராக இந்த தெருவை தாண்டி ஒரு நாள் காலையில் ஒரு ரெண்டு அறைகள் கொண்ட வீட்டில் நான் எழுந்து நெருப்பு உண்டாக்க உள்ளே போனேன். என்னுடைய ஸ்டவ்வை பற்ற வைக்க முடியவில்லை. நான் அதை எரிய வைக்க முயற்சித்தேன். காற்று வீசி என் முகத்திலேயே அடித்து அணைந்து விட்டது. குளிராக இருந்தது. நான் உறைந்து போகத்தக்கதாக இருந்தேன். தரையெல்லாம் பனி உறைந்திருந்தது. நானோ வெறுங்காலில் இருந்தேன். அந்த நிலையில் என் தகர ஸ்டவ்வை எரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு மேடாவுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. நான் ஸ்டவ்வை எரிய வைக்க முயற்சித்துக் கொண்டு, ஓ என்ன, நான் இன்னொரு முறை முயற்சிப்பேன் என்று எண்ணினேன். நான் வேலைக்கு போயாக வேண்டும் என்ற விதமாக அந்த பழைய ஸ்டவ்வை விசிறிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ரேடியோ வண்டிக்கு போய் அதை முடுக்கிவிட்டேன். அவள் பாடத் துவங்கினார், இந்த காலையில் உன் அறையை விட்டு புறப்படும் முன் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயா? நான் அப்படியே தரையில் முழங்காற்படியிட்டேன். அவள் தொடர்ந்து இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளின் ஒரு கேடையும் போல என்று பாடத் துவங்கினார். ஓ, அந்த ஸ்திரீ பாடுவதை கேட்க எனக்கு எவ்வளவு விருப்பம். எப்பொழுது நான் ஆற்றை கடக்கும் போது அங்கே சகோதரி கேட்டில் உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருப்பதை நான் கேட்பேன் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும் நாம் எப்பொழுதுமே முன்னேற்பாடு செய்பவன் என்று. ஆற்றின் இப்பக்கம் என்றென்றைக்கும் பசுமையான மரம் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஆற்றின் அக்கறையில் அங்கே தூதர் பாடல் குழு இரவு பகலுமாக நாள் முழுவதுமாக பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே இரவே கிடையாது. நான் அங்கே எனக்கு ஒரு இடத்தை தேடி உட்கார்ந்து ஆடி கேட்டுக்கொண்டே இருப்பேன். திருமதி கேடில் அங்கே பாடிக்கொண்டிருப்பதை நான் கேட்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய சகோதரனை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பெயரை நான் கேட்க மறந்து போனேன். அந்த பெயர் என்ன சகோதரனே? சகோதரன் நெட் வில்மன். உங்களுக்காக இப்பொழுது அவர் பாடுவார். சகோதரன் நெட் வில்மன், இன்றிரவு நீர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.